அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் வாழ்க, எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏற்று. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. ஒரு உயிர் விளங்க உலகமெல்லாம் விளங்க, மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தை. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமர் அமுதே. அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரசிவமே. அருட்பெரும் ஜோதி. அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 ஜூன் மாதம் 10 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் மற்றும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார ஞாயிற்று நிகழ்வில் சன்மார்க்க சங்கத்தை சார்பில் மாதம் ஒரு சன்மார்க்க சங்கம் பற்றிய நிகழ்ச்சியில் ஜூன் மாதம் அருட்ஜோதிபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்ந்த அன்பர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தெய்வத் திரு படப்பை திரு பாலகிருஷ்ணன் ஐயா மற்றும் குழுவினர்கள் நம்முடன் கலந்து இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களையும் மற்றும் குழுவினர் அனைவரையும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம். தற்போது தெய்வ திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் அருட்பாக்களை பாடி இந்த நிகழ்வை தொடங்குவார்கள்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தயவு திரு படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்துள்ள அவர்கள் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் வந்தனம். ஆரணமே ஆகமமே, ஆரண ஆகமத்தின் அரும்பொருளே, அரும்பொருளின் அனுபவமே அறிவே, காரண காரியமே, காரண காரியங்கள் கடந்த பெரும்பதியே, என் கருத்தமர்ந்த நிதியே, பூரணமே புண்ணியமே, பொது விளங்கும் அரசே, சித்தமுதே சத்தியமே, பொன்னே செம்பொருளே, தோரணமே விளங்கு சித்தி புறத்தினும் என் உளத்தும் சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே, ஆறாலும் அறிந்து கொள்ள கரித பெரும் பொருளே, அம்மா அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, காராலும் கனலாலும் காற்றாலும் ககன கலையாலும் கதிராலும் கடலாலும் கடல் சூழ் பாராலும் படையாலும் பிறவாலும் தடுக்க படுதலிலா தனி வடிவம் என கழித்த பதியே, சீராலும் குணத்தாலும் சிறந்தவர்க்கோ ஞான சித்தி உரத் அமுதே, என் நித்திரை தீன் ததுவே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி ஜெயராஜையா.
நன்றி ஐயா.
இந்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துபவர் தெய்வ திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய தலைவர். 2012 முதல் இந்த பதவியை ஐயா வகித்து வருகிறார்கள். இதன் மூலம் சன்மார்க்கத்திற்கு பல முக்கிய சேவைகளை செய்து வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்த ஐயா அவர்கள் தீவிர நாத்திகராக இருந்து முருக பக்தராக மாறி அதன் பின் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்துள்ளார்கள். ஐயா இன்று அவருடனும் அவருடைய குழுவினருடமும் இணைந்து ஒரு பல்சுவை நிகழ்ச்சியை தர இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் பல ஆன்மீக அனுபவங்களை பெற்றார், அருள் அனுபவங்களை. அந்த அனுபவங்களை நம்மோடு இன்று பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஐயா, தாங்கள் தொடங்கலாம்.
அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சொல்லுகின்றேன் பற்பல நான் சொல்லுகின்றேன் பற்பல நான் சொல்லுகின்ற எல்லாம் குறிசலவேன் சூடலவேன் தூய்மை உடையனவே எல்லுகின்ற வார்த்தையன்றி பெருவார்த்தை என்பாய் விடம்பாது என் ஐய நின்று விடம்புகின்றபடியால் சொல்லுகின்றேன் பற்பல நான் எல்லுகின்றபடியே நீ காண்பாயிற்றினே மொழி அப்போதனை நீ தெளிந்து கொள்வாய் கண்டாய் சொல்லுகின்ற பகையெல்லாம் சொல்லுகின்றேனடி நான் ஒல்லுகின்ற வகையெல்லாம் சொல்லுகின்றேனடி நான் உண்மை இது தானே
அன்பும் இரக்கமும் தாழும் குணமும் ஒருங்கே மிளிர்ந்த எனது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை மிக்க அமெரிக்காவில் வாழுகின்ற எனது அன்பு சகோதரர்களே, உங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் இரும்போது அடைகின்றது. வள்ளலாருக்கு ஆட்பட்டிருக்கின்ற நீங்கள் கடல் கடந்து எங்கோ இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து நாங்கள் இருப்பதற்கு மிகவும் பெருமைப்படுகிறோம். ஐயா, என்னுடைய பெயர் பாலகிருஷ்ணன் என்பது என்னுடைய பெற்றோரிட்ட பெயர். நான் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஏழை கூலி தொழிலாளியினுடைய மகனாக 1948 பிறந்தேன். என்னுடைய தந்தையார் ராமசாமி ஐயா, என்னுடைய தாயார் சிவகாமி அம்மையார் இருவருக்கும் மகனாக பிறந்து 16 ஆண்டுகள் பூர்த்தி அடையும் போது நான் மிகவும் நாத்திகவாதியாக இருந்தேன். கடவுள் இல்லை என்கின்ற கொள்கையிலே அழுத்தமாக இருந்தேன். என்னுடன் பிறந்த என்னுடைய சகோதரர்களும் நானும் எனது நண்பர்களும் அதிதீவிர நாத்திகர்களாக இருந்த நேரத்தில்தான் என்னை முருகப்பெருமான் வலிய வந்து ஆட்கொண்ட செய்தி மிக அற்புதமானது. இரவு 3 மணி இருக்கும். எங்களுடைய வீடு கூரை வீடு. வீட்டினுடைய 10 அடி உயரத்திலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு பச்சை பசேல் என்ற மயில் மீது காட்சி கொடுத்து நீ என்னை வணங்கி வருவாயாக என்ற அற்புதமான ஒரு உத்தரவை எனக்கு பிறப்பித்தார்கள். உடனே அவர்கள் கனவிலே இருந்தும் மறைந்து விட்டார்கள். என்னுடைய தந்தை எழுப்பி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கனவு நான் கண்டேன் என்று சொன்னபோது, இப்பொழுதாவது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் ஆனந்த கண்ணீர் விட்டு சொன்னார். ஆயினும் எனது நண்பர்கள் மற்றவர்கள் எல்லாம் இது குறித்து ஏதனமாக என்னை சொல்லி இவைகளெல்லாம் நீ நம்ப வேண்டாம் என்று எனக்கு அறிவுறுத்தினார்கள். ஒரு வாரம் சென்று விட்டது. ஒரு நாள் யாரும் இல்லாத சமயத்திலே ஒரு அசரீரி வாக்கு எனக்கு கேட்டது. சொன்னது மறந்து விட்டதா? இந்த இரண்டு சொற்கள் தான் எனக்கு கேட்டது. அங்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். உடனே 5 நாட்கள் நான் மௌனமாகிவிட்டேன். இறைவனை வணங்க வேண்டும் என்ற அதிதீவிர நாட்டத்தோடு என்னுடைய கரங்களாலே ஒரு முருகப்பெருமானுடைய சிறிய உருவத்தை வரைந்து அதை நான் ஆராதித்து வருகின்ற காலத்திலே, ஒரு நாள் இரவு என்னுடைய காலில் நடந்து செல்லும் பொழுது ஒரு பேப்பர் இடறியது. இரவு நேரத்தில் அது என்ன என்று படிக்க முடியவில்லை. தூக்கி எறிந்துவிட்டு நடந்து கொண்டிருந்தேன். மீண்டும் அதே பேப்பர் என் காலில் மீண்டும் இடறியது. எடுத்து பார்த்தபோது வெளிச்சத்தில் ஒன்றும் புரியவில்லை. வீட்டிற்கு சென்று படித்தபோது முத்தைக்கரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திக்கரவனை என்ற திருப்புகழ் பாடலானது அந்த பேப்பரிலே இருந்தது. இறைவன் தன்னை பாடச் சொல்லுகிறார் என்ற ஒரு ஆதங்கத்தில் அன்று முதல் திருப்புகழுக்கு நான் அடிமையாகி சுமார் 200 திருப்புகழ்களை நான் மனப்பாடம் செய்து என்னுடைய நெட்டிலேயே அதற்கு ராகம் அமைத்து பாடத் தொடங்கினேன். தீவிரமாக 10 ஆண்டுகள் முருகபக்தனாக இருந்து 1976 வள்ளற் பெருமான் எனக்கு காட்சி கொடுத்தார்கள். வடலூராய் இங்கே வா, வடலூராய் இங்கே வா, வடலூராய் இங்கே வா என்று 3 முறை என்னை அழைத்து வரைந்து விட்டார்கள். முதன்முறையாக வடலூருக்கு சென்றேன். 1976 ஞானசபை திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருப்பணியை பார்ப்பதற்காக 1 ரூபாய் டிக்கெட் உள்ளே அனுமதிக்கிறார்கள். ஞானசபையின் உள்ளே செல்வதற்கு அந்த 1 ரூபாய் டிக்கெட் மூலம் உள்ளே சென்று ஞானசபையினுடைய அமைப்பை முழுவதும் நான் என்னுடைய மனதிலே போட்டோ எடுத்துக் கொண்டேன். அதற்கடுத்து வள்ளற் பெருமானுடைய அபிமானியாக நான் மாறி ஏறக்குறைய இன்று வரை அந்த உணர்வானது எனக்கு மாறாமல் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த செய்தியானது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் என்று நம்புகின்றேன். காரணம், வள்ளற் பெருமானுக்கு 9 வயதிலே முருகனுடைய காட்சி. அதற்கடுத்து அவருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய காட்சி. அதுபோல எனக்கு முருகப்பெருமானுடைய காட்சியும் வள்ளற் பெருமானுடைய காட்சியும் எனக்கு கிடைத்த பிறகு 1979 ஊடுவாஞ்சேரி அடுத்த திருத்துவலி என்ற கிராமத்தில் ஒரு சிறிய அளவிலே ஒரு ஞான சபையை தோற்றுவித்து அதை வடலூர் சிறப்பு ஐயா துறவி கந்தசாமி அவர்களுடைய திருக்கரங்களாலே அது துவக்கப்பட்டது. என்னுடைய உத்தியோகத்தின் காரணமாக நான் தொடர்ந்து அங்கே பணி செய்ய முடியவில்லை. இடையூறாக இருக்கும் இந்த பணிக்கு நான் என்ன செய்வது என்று ஏங்கியிருந்த காலத்தில் சுமார் 7-8 ஆண்டுகள் கழித்து 1991 வடப்பையிலே ஒரு சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தோம். அது தோற்றுவித்த இடம் வள்ளற் பெருமான் தனி அறையிலே முருகப்பெருமானை பார்த்த அந்த இடத்தில்தான் 12 மணிக்கு நாங்கள் வடப்பை அருஜோதிபுரம் என்ற சன்மார்க்க சங்கத்தை நாங்கள் தோற்றுவித்தோம். அது முதல் நான் பல இடங்களிலே சொற்பொழிவாளராக மாறினேன். அதற்கடுத்து 2012 வடலூருக்கு நான் சென்றபோது வடலூரில் இருக்கின்ற இந்து அறநிலையத்துறை ஆட்சியானது சரியில்லை, இதை மாற்றுவதற்காக அனைத்து சங்கங்களும் ஒன்றுபட வேண்டும் என்று என்னுடன் சில அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சிறிய அளவிலே நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்ட போது வள்ளற் பெருமான் அதற்கு முழு ஆதரவளித்து 2012 தஞ்சாவூரில் தம்பையா அவர்களுடைய இடத்திலே முதன் முதலாக வடலூர் தலைமை சமரச சுத்த தன்மார்க்க சத்திய சங்கம் உருவாகிற்று. அதற்கடுத்த 3 ஆண்டுகள் தமிழகம் அனைத்திடம் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைமை சன்மார்க்க சங்கங்களை தோற்றுவித்தோம். 2015 இதுவரை காணாத, சன்மார்க்க உலகம் காணாத அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்களின் சார்பில் முதல் மாநாடு, சுத்த சன்மார்க்க மாநாடு வடலூரில் ஓபிஆர் நிறுவனத்தில் மிக 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 விமரிசையாக நடைபெற்றது. 3 நாட்கள் அந்த மாநாடை 10 CD-யிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதை உங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம். அதனை அடுத்து திருத்துவெளியிலே கைவிடப்பட்ட அந்த திருப்பணியானது மீண்டும் சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி இன்று வரை சீரும் சிறப்புமாக திருப்பணி நடந்து கொண்டு வருகிறது. இன்னும் ஓராண்டில் அது நிறைவு பெறும் என்று நினைக்கின்றோம். இதற்கிடையில் வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய நோக்கம் இந்து சமய அறநிலையத்துறை வள்ளலாருடைய நிறுவனங்களை, சுத்த சன்மார்க்க நிறுவனங்களை ஆளக்கூடாது என்பதற்கான அடிப்படை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் இருக்கின்றோம். ஆட்சியாளர்களை நாம் அணுகுவதென்றும் அது முடியாத போது நீதிமன்றத்திற்கு செல்லவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காரணம், சாதியும் மதமும் சமயம் பொய், பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே என்று சொன்ன வள்ளல் பெருமானுடைய நிறுவனம் ஒரு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருப்பது நமக்கெல்லாம் வெட்கக்கேடான செயல். இந்த ஒரே குறிக்கோளை மையமாக வைத்துதான் இந்த தலைமை சங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் உள்ள சன்மார்க்க அன்பர்கள் இந்த கருத்தை ஆதரிக்க வேண்டும். காரணம், சுத்த சன்மார்க்கிகள் மட்டும்தான் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கருத்துக்களை நாடெங்கும் பரப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அங்கு ஜோதி காட்டுவதும் உணவு பரிமாறுவதும் இந்த 2 வேலையை செய்து கொண்டு அங்கு இருக்கின்ற சொத்தை பாதுகாத்தல், இந்த 3 வேலைகளை மட்டும்தான் HRNC நிறுவனம் செய்கின்றது. வள்ளலார் என்ன நினைத்தாரோ, என்ன அவர் எதிர்பார்த்தாரோ சன்மார்க்க சங்கத்திடமிருந்து அது இன்று வரை நிறைவேறவே இல்லை. அன்று எப்படி வள்ளலார் வருத்தப்பட்டாரோ அதுபோல் இன்றும் வருத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். அதனால் சுத்த சன்மார்க்கமே நமது லட்சியம். அந்த லட்சியத்திற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுது இன்று ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற தலைப்பிலே அடியேன் பேச இருக்கின்றேன். இந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற தலைப்பு வள்ளல் பெருமான் கொடுத்ததுதான். சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியம் எது என்றால் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பது என்ன என்பதை பற்றி சுமார் 3 முக்கால் மணி நேரம் நான் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். காரணம், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற தத்துவத்தினுடைய பொருளை உணராமலே நம்முடைய அன்பர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என்னும் போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆன்மா, நேயம், ஒருமை, பாடு, உரிமை என்ற 5 சொல்லாட்சிகளை உள்ளடக்கியதுதான் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. இந்த 5 சொல்லாட்சிகளையும் இணைத்த ஒரு சொற்றொடராக இருக்கின்ற இந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமைதான் வள்ளல் பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியம். அப்படி என்றால் அதை விவரமாக பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஆன்மா, நேயம், ஒருமை, பாடு, உரிமை என்ற 5 சொல்லாட்சிகளிலே ஆன்மாவை பற்றி பார்ப்போம். ஆன்மா என்பது என்ன என்பது வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். நான் என்பது ஆன்மா, சிற்றணு வடிவினன், இருப்பிடம் லலாடஸ்தானம். லலாடஸ்தானம் என்பது புருவமத்தி, அதனுடைய தன்மை கோடி சூரிய பிரகாசம், அதனுடைய சுவாபம் இயற்கையிலேயே தயவு கொண்டது. இதுதான் ஆன்மாவனுடைய விளக்கம். இந்த ஆன்ம விளக்கத்தை வள்ளலார் சொல்லும் பொழுது இறைவனை இயற்கை, உண்மை, பூரணன் அல்லது நிறைவானவன் என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஆன்மாவை பற்றி சொல்லும் பொழுது இயற்கை, உண்மை, ஏகதேசம் என்று சொல்லுவார்கள். பூரணம் என்றால் உங்களுக்கு தெரியும், நிறைவானது, எங்கும் நிறைந்தது. ஏகதேசம் என்றால் ஒரு சிறிய அளவுடையது, குறுகிய எல்லை உடையது. ஆன்மா அப்படிப்பட்ட குறுகிய எல்லையுடைய சிறிய தயவையுடைய சொரூபத்திலே அது ஒளிவடிவாக இருந்தாலும் எல்லாவற்றிலையும் குறைந்ததாக இருப்பதனாலே அதற்கு ஏகதேசம் என்று சொன்னார்கள். இயற்கை உண்மை ஏகதேசம் என்பது ஆன்மா குறிக்கின்ற அற்புதமான ஒரு சொற்றொடர், வள்ளல் பெருமானால் அருளப்பட்டது. இந்த ஆன்மா சகல உயிர்களிலும் ஒரே நிலையை உடையதுதான். அந்த ஆன்மாக்கள் எடுக்கின்ற தேகம் வெவ்வேறானது. ஆன்மா அழியாதது, அது எடுத்த தேகம் அழிந்து போகக்கூடியது என்று இதுவரைக்கும் உள்ள சமய மதங்களுடைய சாரமாக அந்த கருத்து சொல்லப்பட்டு வந்தது வருகின்றது. உள்ளே இருக்கின்ற ஆன்மா, உடலில் உள்ளே இருக்கின்ற ஆன்மா மட்டும் அழியாதது, உடல் அழிந்துவிடும் என்றால் இந்த உடம்பு எப்படிப்பட்டது என்று வள்ளலார் பொழுது மாயினுடைய திருப்தியானதுனாலே இந்த தேகம் அழியக்கூடியதாகத்தான் இருக்கும் என்று வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். இந்த திருப்தி கடவுள் திருப்தி அல்ல, மாயா திருப்தி. மாயா தன்னினுடைய விகர்த்த ஜாலங்கள் தான் பசி, தாகம், திணி, இச்சை, எளிமை, பயம், கொலை முதலான ஏழு அவஸ்தைகளும் இந்த மாயினுடைய விகற்ப ஜாலம் என்று வள்ளலார் சொல்லுவார்கள். அதனால் ஆன்மா அழியாத நிலையில் அது குடியிருக்கும் வீடானது அழிந்துவிடும் என்பதிலே வள்ளலாருக்கு மிக 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 எதிர்ப்பான கொள்கை உருவாயிற்று. எந்த ஆன்மா உடலை தாங்கியிருக்கிறதோ அந்த ஆன்மா தாங்கியிருக்கின்ற அந்த உடல் அழியக்கூடாது என்பதுதான் வள்ளலாருடைய விருப்பம். அதற்காக அவர் ஆண்டவனிடத்தில் வைத்த விண்ணப்பம் எப்படி இருக்கிறது என்றால், எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இந்த தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், திணி, மூப்பு முதலான துன்ப அவஸ்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு எனக்கு அருள வேண்டும் என்று அவர் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கின்றார். காரணம், ஆன்மா இருக்கின்றது, அது குடியிருக்கின்ற இந்த உடலானது அழிந்து விடுகிறது என்றால் மீண்டும் அந்த ஆன்மா வாழ்வதற்கு வேறு தேகத்தை எடுக்க வேண்டும். தேகம் இல்லாமல் ஆன்மா குடியிருக்க முடியாது. தேகத்தினுள்ளே இருக்கின்ற ஆன்மா தன்னுடைய வாழ்வை எதன் மூலம் நடத்துகிறது என்றால் அந்த தேகத்தின் மூலம் நடத்துகின்றது. இந்த ஆன்மாவிற்கு தேகம் எதற்காக அருளப்பட்டது என்ற செய்திகளை எல்லாம் இன்னும் விரிவாக பார்த்து கொண்டு போனால் நேரம் போதாது. சுருக்கமாக சொல்லுகிறோம், ஆன்மா, ஆன்மா குடியிருக்கும் தேகம், இது இரண்டு மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். சிறந்த பிறப்பு இதுதானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் என்பது வள்ளலாருடைய வாக்கு. அழியாத பெருவாழ்வை நாம் பெறுவதற்கு ஒழுக்கங்களை வள்ளலார் வகுத்தார்கள். அதற்கு நான்கு ஒழுக்கங்கள் இருக்கின்றது. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்ற இந்த நான்கு ஒழுக்கங்களை வகுத்தளித்து ஆன்மாவானது இந்த நான்கு ஒழுக்கங்களை கடைபிடிக்கும் பொழுது இந்த தேகம் அழியாமல் விளங்கும் என்பதிலே வள்ளலார் வெற்றி பெற்றார். இந்த ஆன்மா சகல உயிர்களிலும் இருந்தாலும் மனித தேகத்தில் மட்டும்தான் இந்த இரவாநிலையை அடைவதற்குரிய தகுதி அந்த தேகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்ற ஜீவர்கள் என்று சொல்லக்கூடிய விலங்குகள், பறவைகள், அசுரர்கள், தேவர்கள், மரம், ஊர்வன, நீர்வாழ்வன முதலான அனைத்தும் மனிதனாக பிறந்துதான் இரவா நிலையை அடைய வேண்டும் என்பது வள்ளலார் கண்ட அனுபவம். அதனால் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த பிறவிகளிலே, உயர்ந்த நிலைகளிலே இந்த மானிட பிறப்பு மனித பிறப்பு என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த ஆன்மாக்களிடையே எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அது எடுத்துக்கொண்ட வேகத்திலே தான் வேறுபாடு இருக்கிறது. அதை வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள், சரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்று, எவ்வுயிரும் ஒன்றென காணும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள். இந்த ஆன்மாவை பற்றிய செய்தி இன்னும் உங்களுக்கு அவ்வப்போது சொல்லப்படும். ஆன்மா அது சிற்றணு வடிவானது, அது கோடி சூரிய பிரகாசமுடையது, இயற்கையிலேயே தயவுடையது. இது கடவுள் பூரணமாக இருப்பதோடு இது ஏகதேசம் சிறியதாக இருக்கிறது, அவ்வளவுதான். இன்னொரு வேறுபாடு என்ன என்றால், இந்த ஆன்மாவுக்கு ஆணவம் தன்மம் மாய் என்ற மூன்று மலங்கள் இருக்கிறது, கடவுளுக்கு அந்த மலமே கிடையாது. அதனால் இந்த மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக ஆன்மாவானது இந்த தேகத்தை எடுத்து இந்த தேகத்தால் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யும் பொழுது கடவுளிடம் அன்பு காட்டும் பொழுது இந்த மாயினுடைய விகற்ப ஜாலங்கள் அனைத்தும் கருடுபடியாகி விடுகிறது. அதனால்தான் இறை ஒளி அருள் ஒளி என்ற ஒரு ஒளியை பற்றி வள்ளலார் சொல்லும் பொழுது, தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியான் என்னை நேசித்த இந்தனி அன்பே என்று சொல்லுவார்கள். இந்த அருள் ஒளி இந்த உடம்பில் பாழ்வதற்குரிய தகுதியை பெறுவதற்காகத்தான் வள்ளலார் இத்தனை ஒழுக்கங்களை நமக்கு வைத்திருக்கிறார்கள். ஒளி அருள் ஒளி அருளோடு கூடிய ஒளி, இது இறைவனுடைய தன்மை என்று சொல்லலாம். அருளை இறைவனுக்கு தன்மையாக சொல்லலாம், இறைவனுடைய உருவத்தை ஒளி என்று சொல்லலாம். அதனால்தான் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் சொன்னார். கடவுளுக்கு ஜோதி என்று சொன்னால் அதோடு நிறுத்திவிடலாம் அல்லவா, அது பெருஞ்சோதி. அது மட்டுமல்ல, அருளோடு கூடிய அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார். பெரிய தயவுடைய அருள் என்று அற்புதமான முறையிலே வள்ளல் பெருமான் அதற்கு பொருள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த ஆன்மா அத்தனை பிறவிகளிலும் புகுந்து 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 பல பல அனுபவங்களை பெற்று மனித பிறப்பில் வந்து அமையும் பொழுது அதற்கான மன விளக்கம், மன அறிவு, ஜீவ அறிவாக, சரண அறிவாக, ஆன்ம அறிவாக, இறுதியில் கடவுள் அறிவாக நிறைவு பெறுவதற்கு இந்த மனித தேகம் மட்டுமே சிறப்புடையது என்று வள்ளலார் கண்ட அனுப்பி. அதனால் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டோம். நாம் இப்பொழுது நாம் காட்டுகின்ற அன்புக்கு அன்பு என்றே பெயர் இல்லை. நம்முடைய குடும்பத்திலே அண்ணன் தம்பி முதலான உறவினர்களிடம் காட்டுகின்றது பாசம், பந்த பாசம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் எல்லா ஜீவர்களிலும் கடவுள் குடியிருக்கிறார் என்று எண்ணும் பொழுது அந்த ஜீவனிடம் காட்டுகின்ற அந்த கருணை இருக்கிறது, அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சாதனமாக வைத்திருக்கிறார்கள். இந்த சன்மார்க்கத்தில் நமக்கு எது சாதனம் என்றால் கருணையே நமக்கு சாதனம். அந்த கருணை தான் வள்ளல் பெருமான் ஏறுபதேச பகுதியிலே சொல்லும் பொழுது, என்னை இப்பொழுது ஏறாத நிலைமையில் ஏற்றிவிட்டது யாதோ எனில் கருணை, கருணை என்னும் தயவுதான் என்னை மேலேற்றிவிட்டது என்று சொல்லுவார்கள். அதனால் கருணையே வடிவான அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் ஆன்மாவின் உள்ளே குடியிருந்து கொண்டு அந்த பக்குவ காலத்திலே அந்த ஆன்மாவுக்கும் தன்னுடைய அருள் ஒளியை தந்து அதை வேதித்து தன்மயமாக்கிக் கொள்ளுகின்ற பெரிய ஒரு நிலைதான் மரணங்களா பெறுவாள். இந்த பெரிய வாழ்வை பெறுவதற்காக அனைத்து ஜீவராசிகளும் முடியாதது ஏன் என்று சொல்லும் பொழுது, மற்ற ஜீவராசிகள் தண்டனை நிமித்தமாக படைக்கப்பட்டது என்ற அற்புதமான ஒரு சொல்லை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். மனித தேகம் மட்டுமே நித்திய தேகத்தை பெறுவதற்கான படைப்பாகவும் மற்ற உயிர்கள் அனைத்தும் இறந்துபடுகின்ற அளவுக்கு தண்டனை சிறப்பாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள். இரு வகை சிறப்புகளிலே நரகர்களும் தேவர்களும் கூட இறந்து விடுவார்கள். ஐந்து கர்த்தாக்கள் என்று சொல்லுகிறோமே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன், இவர்களுக்கும் ஒரு கால குறிப்பிட்ட அளவு வயது உண்டு. அவர்களும் மீண்டும் சுத்தகர்மாக காலத்தில் மனிதர்களாக இறந்துதான் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்று கொண்டர் பெருமான் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஆன்மா என்பது உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் இருக்கின்ற சகோதர உரிமை இருக்கிறது. அதுக்குதான் ஆன்ம நேயம் என்று சொல்லுகிறார். நேயம் என்பது அன்பு, ஆன்ம நேயம் என்பது ஆன்மாவிற்கு காட்டுகின்ற அன்பு நேயம். இப்பொழுது நாம் மனிதர்களை காட்டுகின்ற நேயத்தை மனித நேயம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு புல், பூண்டு, மலை, குருந்து, ஊர்வன, பறவை, விலங்குகள் முதலிய அனைத்து ஜீவராசிகளையும் தன்னுயிராக பார்ப்பது என்பது மிக கடினமான ஒன்றுதான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதுதான் புத்த சன்மார்க்கத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கிறதை வள்ளல் பெருமானுடைய வரலாற்றிலேயே நாம் காண்கிறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய உள்ளம் எப்படிப்பட்டது என்று நாம் கற்பித்துக் கொண்டு பாருங்கள். எங்கோ ஒரு கோழி கூறுகின்றது, அந்த கோழிகள் கூவ கலங்கி விட்டேன் என்று சொல்லுவார் வள்ளலார். எங்கோ ஒரு காகம் கத்துகின்றது, அந்த காகம் கரையும் பொழுது வள்ளல் பெருமான் கலங்கி நிற்கிறார், காக்கைகள் கூவ கலங்கினேன் என்று சொல்லுவார்கள். இப்படி அனைத்து உயிர்களையும் தன்னுயிராக பார்க்கின்ற அந்த பேர் அன்போ பேர் இரக்கம், இதற்கு ஆன்ம நேயம் என்று பெயர். இந்த நேயத்தை நாம் வளர்த்துக் கொள்ள சதா நாம் முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நமக்கு அருளப்பட்ட சாதனங்களிலே பரோபகாரம் என்பது முதல் வகையாகவும் இரண்டாவது சத்திகாரம் என்று சொல்லக்கூடியதாகவும் அமைகின்றது. பரோபகாரம் என்பது பர உபகாரம் என்று நீங்கள் பிரித்தால் நம்மிடையே மட்டும் நாம் காட்டுகின்ற தயவு இல்லை, அன்பு இல்லை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்டுகின்ற அந்த அன்புக்குத்தான் தயவுக்குத்தான் பர உபகாரம் என்று பெயர். இந்த பரோபகாரம் என்று சொல்லக்கூடிய சாதனம் முதல் வகை. இந்த முதல் வகை பரோபகார சாதனத்தில் எல்லா உயிர்களும் கருணை காட்டுவதுதான் மனித பிறப்படுத்த நம்முடைய முதல் சாதன வகை. இதை மறக்கவே கூடாது. வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவிலே பிள்ளை திருவிண்ணப்பம், பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற பகுதிகளை நீங்கள் ஊன்றி படித்தீர்களானால் சுமார் 140 செய்யுளுக்கு மேலாக வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை சரித்திரம் முழுதும் அதிலே அமைந்திருக்கிறது. அந்த பாடல்களிலேதான் வள்ளல் பெருமானுடைய திருவுள்ளத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது எவ்வளவு மென்மையானது, அது எவ்வளவு கருணையானது என்பதை எல்லாம் நாம் அந்த பாடல்கள் மூலம் கண்டுகொள்ள முடியும். வள்ளல் பெருமான் தன்னுடைய அகச்சான்று பாடல்களிலே பல பாடல்களிலே முக்கியமான பாடல் இந்த இரண்டும், பிள்ளை திருவிண்ணப்பம், பிள்ளை பெருவிண்ணப்பம். பிள்ளை திருவிண்ணப்பத்திலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் இருக்கிறது, அது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஓர் மகனை தந்தை சீண்டு அடித்த அடித்த ஓர் மகனை தந்தை சீண்டு அடித்தால் தாயுடன் நனைப்பள் தாயடித்தால் இடித்து ஒரு தந்தை அணைத்தல் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலத்தாடும் குமிட நீயாதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டோ அம்மையப்பா இனியாற்றே. இப்படி தன்னுடைய திருமையை ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்ற ஒரு பாங்கு இருக்கிறது, அற்புதமானது. என்னை ஈன்றெடுத்தவன் நீயா இருப்பதனாலே என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் என்று உருக்கமாக பாடுகின்ற அந்த செய்திகள் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் பெருகி நம் உடம்பு நனைகின்றதை பார்க்கின்றோம். அன்பர்களே, ஆன்ம நேயம் என்பது சகல உயிர்களிலும் இருக்கின்ற ஆன்மாக்களிடம் காட்டுகின்ற நேயம்தான் ஆன்ம நேயம். எல்லா உயிர்கள் என்று சொல்லும் போது அதில் எந்த விதமான பேதமும் கிடையாது. இன்னும் கேட்டால், தாவரங்களிலே விஷ ஜந்துக்கள், பூச்சிகளிலே விஷ ஜந்துக்கள், பறவைகளிலே விஷப்பறவைகள், விலங்குகளிலே கொடூரமான விலங்குகள், இவைகளெல்லாம் இருந்தாலும் அவைகளுக்கும் அப்பால் பற்றி ஆன்மாவை நாம் நோக்கும் பொழுது அந்த ஆன்மாவிற்கு அறிவுக்கு அறிவாக அருள் வடிவாக இறைவன் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த உயிர்களையும் நாம் கொல்லக்கூடாது என்பதுதான் வள்ளலாருடைய இருந்த முடிவு. துஷ்ட ஜீவர்களுக்கும் நாம் கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும். அதை சிறிது பயத்தினால் வரும் துன்பம் செய்விக்கலாமே தவிர கொலையினால் வரும் துன்பத்தை செய்யக்கூடாது என்பது வள்ளலாருடைய ஆணை. அதனால் ஆன்ம நேயம் என்பது சகல உயிர்களிலும் இருக்கின்ற ஆன்மாக்களிடம் காட்டுகின்ற அந்த அன்பு இருக்கிறதே, அதுக்கு ஆன்ம நேயம். அதற்கடுத்து ஒருமை. இந்த ஒருமை என்று சொல்லும் பொழுது ஒருமை என்றால் ஒன்று என்றுதான் பொருள். இலக்கணத்திலே கூட ஒருமை பன்மை என்று சொல்லுவார்கள். ஒன்று எனப்படுவது ஒருமை. ஆனால் வள்ளர் பெருமான் அந்த ஒருமைக்கு சொல்லுகின்ற இலக்கணம் இருக்கிறதே அபூர்வமானது. ஒருமை என்றால் என்ன என்பதற்கு வள்ளலார் சொல்லுகின்ற விஷயத்தை கவனியுங்கள். நமது அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவருடன் நமக்கு ஏற்படுகின்ற நட்பு தானே கூடுகின்றதுதான் ஒருமை என்று வள்ளலார் சொல்லுகிறார்கள். எப்படி பாருங்கள், இன்னொரு முறை. ஒத்த ஒழுக்கம் ஒத்த அறிவு உள்ளவர்களிடத்தில் யார் சொல்லியும் அந்த நட்பு வராது. தானே ஒன்று கூட்டு வைக்கக்கூடியதுக்கு ஒருமை என்று பெயர். இப்படி இந்த ஒருமையை வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது எந்த உயிரையும் தன்னுயிராக பார்க்கின்ற அந்த ஒருமை உணர்வு தன்மார்க்க மெய்யந்தர்களுக்குத்தான் இருக்கிறது. ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் என்று வேறுடத்திலே சொல்லுவார்கள். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த ஒருமை இருக்கிறதே, இந்த ஒருமையை பற்றி வள்ளலார் பல இடங்களிலே பல பாடல்களிலே சொல்லும் பொழுது இந்த ஒருமைக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கின்ற விளக்கம் மிகவும் அற்புதமானது. ஒருமை இருந்தால் தயவு வரும் என்று சொல்லுகிறார்கள். மிக நன்றாக கவனிக்க வேண்டும். தயவு என்பது ஆன்மாவின் இயற்கையாக இருக்கும் பொழுது அது ஒருமை வந்தால்தான் தயவு வரும் என்று சொல்வது எப்படி? ஒருமைக்கு எல்லா உயிர்களையும் ஒன்றென காணுகின்ற பண்பும் அந்த நிலையும் ஏற்பட வேண்டும். அதற்குதான் ஒருமை என்று பெயர். இப்ப ஆன்ம நேயம் கொண்டிருக்கின்றோம். இப்போ அந்த ஆன்ம நேயத்தோடு ஒருமையும் நமக்கு வந்துவிட்டதாக நீங்கள் கருதி பாருங்கள். சத்தையெல்லாம் ஒன்றென்று உணர்ந்த தன்மார்க்க சங்கம் என்று ஓங்குமோ என்று ஒரு இடத்தில் வள்ளலார் அழுகிறார்கள். சத்து என்பது கடவுள். இந்த சத்து என்பது கடவுள் என்பது ஒன்றே ஒன்றுதான். அதனால்தான் வள்ளலார் முதல் கொள்கையை வகுக்கும் போது கடவுள் ஒருவரே என்று சொன்னார். சத்தையெல்லாம் ஒன்று என்று உணர்ந்த தன்மார்க்க சங்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது அந்த ஒருமையை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். ஒருமை இருந்தால்தான், இப்படி எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பார்க்கின்ற உணர்வு வந்தால்தான் இரக்கம் வெளிப்படும், அருள் வெளிப்படும். எப்படி பாலில் நெய்யானது மறைந்திருக்கிறதோ, விறகில் தீ எப்படி மறைந்திருக்கிறதோ, கட்டையில் எப்படி தீ இருக்கிறதோ அதுபோல இந்த பாலிலே பழு நெய்யாக இருக்கின்ற அந்த நெய், அந்த உள் கணல் அது உள்ளே இருக்கிறது. வாலுக்குள்ளே நெய்யும் கட்டைக்குள்ளே தீயும். அதற்கடுத்து நம்மிடையே இருக்கின்ற ஆன்மாவுக்குள்ளே தயவும். இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஒருமைப்பாட்டை வல்லற் பெருமான் எப்பொழுதும் எந்த காலத்திலும் புத்த சன்மார்க்கத்தினுடைய லட்சியமாக வைத்ததற்கு காரணமே ஒருமை என்று சொல்லக்கூடிய அந்த எல்லோரையும் ஒன்றாக காண்பது, பேதமில்லாமல் பார்ப்பது, எந்த விதமான வேற்றுமை இல்லாமல் பார்ப்பது, இவைகளெல்லாம் நாம் கை கொள்ளும் பொழுது ஒருமை வருகிறது. இந்த ஒருமையை பற்றி தேவபதேசனை சொல்லும் பொழுது நான் சைவ சமயத்தில் வைத்திருந்த லட்சியம் இவ்வளவு என்று சொல்ல முடியாது. அந்த லட்சியம் இப்போது என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த லட்சியம் போய்விட்ட பிறகு என்ன லட்சியம் அவருக்கு வந்தது என்றால் அதுதான் ஒருமைப்பாட்டு லட்சியம் வந்தது. அந்த ஒருமைப்பாடு வரும்பொழுது சமய மத நம்பிக்கைகள் எல்லாம் வள்ளலாரை விட்டு போய்விட்டது. இப்பொழுது என்னுடைய அறிவு அந்தாண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது. அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது. நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள் என்று வள்ளலார் நமக்கு போதிக்கின்றார்கள். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். ஆதலால் ஆன்மநேயம் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒருமையும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதனாலே ஆன்மநேய ஒருமை என்று சொன்னார்கள். அடுத்ததாக பாடு என்ற சொல் வருகிறது. இந்த பாடு என்ற சொல் அதனுடைய விளக்கம் என்ன என்றால், பாடு படுதல் அல்லது அனுபவித்தல் என்று வரும். ஒருமைப்பாடு என்பது என்ன? ஒருமை என்கின்ற லட்சியத்தை அடைவதற்காக நாம் பாடுபட வேண்டும். அந்த பாடு எப்படி இருந்தது என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள் பாருங்கள். நின் அருளை அடைய நான் படாத பாடெல்லாம் பட்டனன். ஒரு கொசுவை கூட கொல்லக்கூடாத ஒரு தர்மம், கொசுவை கூட நாம் அடிக்கக்கூடாது என்ற கருணை வரும் பொழுது நாம் எவ்வளவோ சிரமப்பட்டுதான் ஆக வேண்டும். நம்மை அது கடிக்கிறது, நாம் விரட்டி விட வேண்டும். ஆனால் நாம் அடிக்கிறோம், அது நம்மை துன்புறுத்துவது அதனுடைய செயலாக இருக்கிறது. நாம் அதை காப்பாற்றுவது நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். ஆனால் முடிகிறதா? இப்படியெல்லாம் நம்மை நாம் உடம்போற்று தன்மார்க்கத்தில் இருந்தால்தான் அந்த பண்பு நமக்கு வரும். அதனால்தான் பாடு என்பது படுதல் அல்லது அனுபவித்தல் அல்லது கஷ்டம் அனுபவித்தல் இந்த சொற்களை உடையது இந்த பாடு. பாட்டு என்று நீங்கள் அதை ஒருமை பாட்டு உரிமை என்றது பாட்டு என்று அதற்கு நீங்கள் போய்விடக் கூடாது. பாடு என்பதுதான் இங்கே பாட்டு என்று சொற்றொடராக வருகிறது. அதனால் இந்த பாடு என்பது வள்ளற் பெருமானுக்கு எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். வள்ளற் பெருமான் சென்னையிலே வசிக்கிறார்கள். ஆனால் எந்த மக்களையும் வள்ளற் பெருமான் அவர்களை ஊன்றி பார்ப்பதே இல்லை. காரணம், சேட்டிலே மிகுந்த சென்னை என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். சேட்டை என்றால் செல்வம் என்று பொருள். செல்வத்தின் காரணமாக யாரையும் யாரும் மதிக்காமல் ஆடம்பரமாகவும் வீணான காரியங்களுக்கு அந்த பணத்தை செலவிடுவதும் வள்ளற் பெருமான் கண்ட காட்சி அவருக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது. ஆதலால் அவர் அந்த பாடலிலே சொல்லுகிறார்கள், சேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறுகுறும் உள்ளமானது சிறுமைப்பட்டுவிடும் என்று கருதி நாட்டிலே நாட்டுக்குள்ள வராரு. நகரத்தை விட்டு நாட்டுக்குள்ள வராரு. நாட்டுக்குள்ள நாடு என்றால் அந்த காலத்திலே கிராமம் என்று பொருள். அந்த கிராமத்துக்குள்ளே வரும்பொழுது கூட அங்கே மக்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குமோ என்று பயந்து நாட்டிலே சிறிய ஊர்புறங்களிலே, அதாவது கிராமம், அதுல இன்னும் குக்கிராமம் இருக்கும், அதுக்கு சிறிய கிராமம்னு பேரு. சிறிய கிராமத்தோடு மட்டும் இவர் போய்விடவில்லை, சிறிய கிராமத்துக்கு அப்பால போறாரு. நன்றாக இந்த பாடலை கவனிக்க வேண்டும். நாட்டிலே சிறிய ஊர் புறங்களிலே, ஊருக்குள்ள இல்ல, ஊருக்கு அடுத்து இருக்கக்கூடிய புறமாக இருக்கிற அந்த வெளிகளிலே வள்ளற் பெருமான் சொல்லுகின்ற அந்த வாழ்க்கை பேச்சே வரல. ஊர் புறங்களிலே நன்னினேன் ஊர் புறத்துக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஊர்புறம் அடுத்த காடு இருக்கிறது. அந்த காட்டிலே பருக்கை கல்லிலே நடந்து உற்ற இழைப்பை எல்லாம் ஏட்டிலே எழுத முடியுமோ என்று வள்ளல் பெருமான் கணிந்து உருகுகின்றார்கள். எவ்வளவு பாடுகள் பாருங்க. 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகல் வரையான் அடைந்த வெண்புயரை ஏற்றினே எழுத முடியுமோ? மலையும் கரையுமே இரும்பும் கரையுமே என்று வள்ளல் பெருமான் பாடுவார்கள். எப்படிப்பட்ட கருணை! வள்ளல் பெருமான் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக எவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அவருடைய அருப்பாவை நீங்கள் சிந்தித்து படிக்கும் பொழுது உணரும் பொழுது ஓடும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, பதராருடைய திருவுள்ளம் நம்மை பார்த்து எப்படி இறக்கப்படுகிறதோ அதே கோணத்தில் தான் மற்ற உயிர்களை பார்த்து அது இறக்கப்படுகிறது. நமக்கு அப்படி வருவதில்லை. வள்ளலார் போன்று யாராவது அண்ணமில்லா பெருவாழ்வு பெற்றார்களா என்ற கேள்வியை கேட்பதற்கு மட்டும் நாம் தயங்குவதே இல்லை. அந்த கேள்வியை நம்மிடமே திருப்பி கேட்டு பாருங்கள். அந்த நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாதா என்று கேட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் நமக்கு வெட்கம் தலைப்படும். கேட்பது எளிது, ஆனால் நடப்பது மிகவும் கஷ்டம் அல்லவா? அதனால் வள்ளலார் இந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு அடைவதற்கு எவ்வளவு துன்பம் அனுபவித்தார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. நேரம் போதாது. அதனால் பாடு என்பது கஷ்டம், படுகின்ற துன்பங்களுக்கு பாடு என்று பெயர். அப்போ ஒருமையை அடைய வேண்டுமானால் பல கஷ்டங்களை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். சமயங்களிலே ஒரு பாடல் வருகிறது, ஒரு செய்தி வருகிறது. ஒரு பன்றி, அது கன்று அதாவது குட்டி ஈண்டெடுத்திருக்கிறது. தாய் பன்றியானது இறந்து விடுகிறது. தாய் பன்றி இறந்து விட்ட பிறகு அந்த குட்டிகளுக்கு பால் வேண்டும் அல்லவா? என்ன செய்யும்? அந்த குட்டிகள் அலைமோதி அதுகள் படுகின்ற கஷ்டத்தை இறைவன் பார்த்து பன்றியாக வந்து அந்த குழந்தை அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்ததாக ஒரு சைவ சமயத்திலே ஒரு வரலாறு வருகிறது. இதெல்லாம் ஒரு குறைந்த கற்பனையாக கூட நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், பரவாயில்லை. ஆனால் எப்படிப்பட்ட செய்தி பாருங்கள். இறைவன் எவ்வளவு பெரியவன், பன்றி எவ்வளவு கீழ்ப்பட்ட விலங்கு, ஆனால் பன்றியாக கூட இறைவன் வந்து அந்த குழந்தைகளுக்காக இறக்கப்பட்டு முளைப்பால் கொடுத்ததாக செய்தி வருகிறது. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே வேண்டுதல் வேண்டுகின்றார். எச்சாவது அவ்வாறு ஒரு செய்தியானது அது கற்பனையாகவோ அல்லது எப்படி இருந்தாலும் அந்த செய்தியை பாருங்கள். கடவுள் பரிசுத்தமானவன், மிகப்பெரியவன், அளவற்ற கருணை உள்ளவன். அப்படிப்பட்ட கருணை உள்ள கடவுள் ஒரு சீட்டிலே வாழ்கின்ற ஒரு பன்றியாக பிறந்து அந்த பன்றி குட்டிகளுக்காக பால் கொடுத்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றால் இறைவன் எப்படிப்பட்ட எளிமையானவன் என்பதை நாம் அதன் மூலம் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த செய்தியை நான் ஏன் இப்பொழுது சொல்கிறேன் என்றால், வள்ளல் பெருமான் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக எத்தனை பாடுகளை பட்டார் என்பதை நாம் அருட்பாவிலே காண வேண்டும். அவருடைய அன்னார் சபாபதி அவர்கள் வள்ளல் பெருமானை, நீ பள்ளிக்கூடம் சென்று படிக்கிறேன் என்றால் வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்கு சோறு கிடையாது என்று சொன்ன போது வள்ளல் பெருமான் அந்த சென்னையில இருக்கின்ற தோட்டங்கள் தோறும் இரவும் பகலுமாக பட்டினியாக கிடந்திருக்கின்ற செய்தியை நம்முடைய பிள்ளை திருவிண்ணப்பத்திலே தருகிறார்கள். தோட்டங்கள் தோறும் நன்னினேன், பகல் மட்டும் அந்த இரவும் அப்படியே என்று சொல்லுகிறார்கள். அந்த சின்ன குழந்தை என்ன பாடுபட்டிருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அது மட்டும் அல்ல, அவருடைய வாழ்க்கையில் மிக 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 பெரிய ஒரு சுயமரியாதை உள்ளவராகத்தான் இருந்திருக்கிறார். தான் அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு ஆடையை மட்டுமே இருக்கிறார். இந்த செய்தியானது நமக்கு வருகிறது அருட்பாவிலே. எப்படி வருகிறது? உடுக்கவோ ஒரு தந்தைக்கு மேல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் வள்ளல் பெருமான் குறைந்து சொல்லவில்லை, சத்தியமாக சொல்லுகிறார்கள். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை மிக மிக எளிமையாக்கி கொண்டு கருணைக்கு முதலிடம் கொடுத்து வள்ளல் பெருமான் இவர்களுடைய திருவதை பெறுவதையே நோக்கமாக கொண்டு இரவும் பகலும் அவர் பட்ட பாட்டை கொஞ்சம் கூட நாம் எண்ணி பார்த்ததில்லை. வள்ளலார் போன்று நாம் எப்பொழுது மாறுவது? என்ன தன்மார்க்கில் திறந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். தொண்டலார் சொன்னது எப்போது நடக்கும் என்றெல்லாம் கேட்டு கேட்கிறார்கள். தொண்டலார் போன்று நீரிழக்கையை வடிவாக மாறுவது எப்பொழுது என்ற சிந்தனை அவர்களுக்கு வேண்டும். ஆறாதான் ஆன்மா, நேயம், ஒருமை, பாடு என்ற நான்கு சொற்றவர்கள் சொற்றவர்களை நாம் பார்த்தோம். கடத்திலே உரிமை என்ற சொல்ல வருகிறது. உரிமை என்பது என்ன? நம்முடைய கடமையை நாம் செய்கிறோம், அதற்கான ஊதியத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், அது நம்முடைய உரிமையாக எண்ணுகிறோம். உழைக்கிறோம், சம்பாதனை வேண்டும், இது நம்முடைய உரிமை என்று சொல்லுகிறோம். அது போல ஒரு தந்தை தந்தையுடைய சொத்தானது மகனுக்கு உரிமையாக இருக்கிறது. மகனை தவிர வேறு யாரும் அந்த சொந்தம் கொண்டாட முடியாது, அதுக்கு உரிமை என்று பெயர். அதுபோல மன்னர்கள் நாம் சொல்லுகின்ற உரிமைக்கு நாம் பொருளை பார்க்கும் பொழுது எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக நாம் மாறியாக வேண்டும். நண்பரே, உரிமை என்பது என்ன என்றால், நமக்கு ஆண்டவர் எல்லா சுதந்திரங்களையும் நன்றாக கொடுத்திருக்கிறார். தேகம் நன்றாக இருக்கிறது, அறிவு கரணங்கள் நன்றாக இருக்கிறது, நம்முடைய உத்தியோகம் கிடைத்திருக்கிறது, வீடுவாசல்கள் இருக்கிறது, மறைய மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அனுபவித்து எல்லாரும் குறைவில்லாம நான் வைத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன பெயரு? சத்துதந்திரம். இந்த தத்துவந்திரத்தை கடவுள் எல்லா ஜீவர்களுக்கும் கொடுத்திருந்தாலும் சில ஜீவர்களுக்கு அது இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் தான் சித்திக்காரர்களாக, கோயிலுள்ளவர்களாக, அதற்கடுத்து அங்கீகாரம் உள்ளவர்களாக, உத்தியோகம் பெறுவதற்கு நன்றாக உத்தியோகமே கிடைக்காத ஒரு வறுமை நிலையில் இப்படி நாம் இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் வேகம் நன்றாக இருக்கிறது, சகல உறவு நண்பர்களோடு இருக்கிறீர்கள், நன்றாக பணம் சம்பாதிக்கிறீர்கள், இது எல்லாம் உங்களுக்கு தத்துவந்திரம் கடவுளால் மிகவும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நீங்கள் சுதந்திரம் இல்லாமல் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு நீங்கள் தயவு காட்ட வேண்டும், நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே உரிமை என்ற சொல்லை வள்ளல் பெருமான் பயன்படுத்துகிறார்கள். உரிமை என்றால் என்ன? நீங்கள் சம்பாதித்த அந்த சம்பாதனையிலே ஒரு பகுதி உங்களுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத, உறவு இல்லாத அந்நியர்களுக்கும் அதில் உரிமை உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது என்றால் அதிலே ஒரு 10 ரூபாய் வேறொருவருக்கு, வேறு ஒரு ஜீவனுக்கு அந்த சம்பாதனையிலே உரிமை இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த உரிமை என்ற சொல்லை நாம் வள்ளல் பெருமான் போடுகிறார். இந்த உரிமை நமக்கு இல்லை என்றால் எந்த ஜீவனிடத்து நாம் தயவு காட்ட முடியும்? நம்மை அறியாமல் ஒரு சகோதரன் சாலையிலே சென்று ஒரு ஆக்சிடென்டிலே அவர் அடிபட்டு விட்டால் உடனே ஓடி தூக்குகிறோம். எப்படி வந்தது அந்த உரிமை? சகோதர உரிமை அல்ல, ஆன்மநேய உரிமை. அதுபோல இந்த உரிமையை தவறாக பயன்படுத்தாமல் எல்லா உயிர்களுக்கும் என்னுடைய உடம்பிலே ஒரு உரிமை இருக்கிறது, என்னுடைய உயிரிலே அந்த உயிருக்கு உரிமை இருக்கிறது, என்னுடைய உடமையிலே ஒரு உரிமை இருக்கிறது என்று எண்ணி இந்த உடல் பொருள் ஆவி மூன்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தல் என்பதற்கு என்ன அர்த்தம்? இந்த உடலால் உங்களுடைய மனைவி மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள், நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், இது பெரிதல்ல. ஆனால் கொஞ்சம் கூட உங்களுக்கு சொந்தமே இல்லாத மற்றவர்கள் அந்நியர்கள் என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமான். விருந்தினர் என்று கூட நாம் அதை எடுத்துக் கொள்ளலாம். இவர்களுக்கு உபகரிப்பதற்கிறதே அது மேலான செயல் என்று வள்ளலார் சொல்லுவார்கள். ஒரு சம்சாரியை பார்த்து சொல்லும் பொழுது கூடிய மட்டும் ஒரு சம்சாரி தன்னுடைய குடும்ப செலவை மிகவும் சிக்கனம் செய்து இருதரத்தார் பசியும் ஆற்றிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இருதரத்தார் என்பது யார்? தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி மக்கள் என்பது ஒரு புறம். இன்னொன்று, தன்னை நாடி வருகின்ற சொந்த பந்தம் இல்லாமல் உறவு ஏதும் இல்லாத அந்நியர்கள், அவர்கள் பசியோடு வரும்பொழுது அவர்களுக்கு உணவிடுவது நம்முடைய உரிமை. அதனால்தான் இந்த உரிமை என்ற சொல்லை வில்லடி பெருமான் எங்கே வைக்கிறார் என்றால் வேறுபரியக பகுதியில் கடைசியிலே வைக்கிறார். இதற்கெல்லாம் அடிப்படையாக பொது உரிமை அவசியம் இருத்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பொது உரிமை, இந்த உடல் அனைவருக்கும் தொண்டு செய்ய வேண்டும், இது பொது உடமையாக்குதல். இந்த உயிர் அனைவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும், உயிரை பொதுவாக்குதல். நீங்கள் சம்பாதித்த உடமையை பொதுவாக்குதல், இதற்குத்தான் பொது என்று பெயர். இப்போ வள்ளல் பெருமான் தன்னுடைய அருட்பெருஞ்சோதி அகவரிலே சொல்லும் பொழுது உளவாக இறைவனுடைய திருவருளை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். உளவினால் அறிந்தால் ஒழிய மற்ற அழைக்கின் அளவினில் அளவாம் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுவார்கள். அந்த உணவு எது என்றால் அதற்கு மேலே இருக்கிறது அதற்கு ஒரு பொது உணர்வு உணரும் போது அதான் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. பொது உணர்வுதான் அந்த உளவு, அந்த பொது உணர்வு தான் பொது உரிமை என்று சொல்லுகிறோம். பொது நோக்கம், பொது உரிமை, பொது உணர்வு, பொது உரிமை என்று பல சொற்களான இதை நாம் அழைக்கின்றோம். அதனால் இந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை இருக்கிறதே, இந்த ஐந்து சொல்லாட்சிகளை நீங்கள் மீண்டும் 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 சிந்தித்து பாருங்கள். ஆன்மா அனைத்து உயிர்களிலும் இருக்கிறது, நேயம் அனைத்து உயிர்களும் காட்டப்பட வேண்டும், ஒருமை எல்லா உயிர்களையும் தன்னுயிராக பார்த்தால்தான் அந்த தயவு வரும், பொறுமை. அடுத்து பாடு. இந்த ஒருமை வருவதற்கு நாம் பலவேறு கட்டங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எப்படி வல்லாரும் வேண்டும், இருக்கின்ற ஒரு புற்று நோயி அல்லது நீடிய துணியால வருந்துகின்றவர்கள் அழுக்கும் குரூரமாக இருக்கின்றவர்களை கூட நாம் தொட்டு அவர்களுக்கு உபகரிக்க வேண்டிய நிலை இருக்கும் பொழுது சகிப்புத்தன்மை வர வேண்டும். காந்தியடிகள் அந்த வேலையை செய்த புற்றுநோய்களுக்கெல்லாம் அவர் பணிவிட செய்ததாக வரலாறு வருகிறது. அப்போ இந்த பாடு இருக்கிறதே அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக இந்த கஷ்டங்களை வள்ளலார் பட்டது போல நாம் பட வேண்டும். ஆனால் வள்ளல் பெருமான் பாடுகிறாரே, நோவாத நோன்பு என்னை போல் பெற்றவர் யார் என்று சொல்லுகிறார். அப்படி வள்ளலார் நோவாத நோன்பு கும்பிட்டதாக சொல்றாங்களே அப்படின்னு இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் பட்ட அனுபவங்கள் கொஞ்சம் அல்ல. 12 ஆண்டு தொடங்கி வள்ளல் பெருமான் 51 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறார்கள் சித்தி பெற்ற நிலையில். அப்படி நீங்கள் கழித்து பாருங்கள், 12 வயதிலிருந்து 51 வயது, 51 வயதிலிருந்து 12 வயதை கழித்த எத்தனை வருகிறது, 39 ஆண்டுகள். அதை வல்ல நான் சொல்லுகிறார்கள், 12 ஆண்டு தொடங்கி இச்சை பகன் வரை யான் அடைந்த வெண் துயரை ஏற்றிலே எழுத முடியாது என்று சொல்லுகிறார்கள். இதனால்தான் சன்மார்க்கிகள் லேசாக நினைத்து ஏதோ வள்ளல் பெருமான் சொன்ன மார்க்கத்தை குறை சொல்லிக் கொண்டு அதை கடைபிடிக்காமல் இருப்பதை விட்டுவிட்டு தான் முதலில் உயிரிழக்கமாக தன்னுடைய வாழ்க்கையை உயிரிழக்க செயலாக மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும். அன்பர்களே, இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற சொல்லை தெளிவாக புரிந்து கொண்டு இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் என்று அந்த இடத்தில்தான் ஒரு பேர் அன்பு நமக்கு புலப்படுகிறது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்க வேண்டும். அந்த உலகம் இயங்கினால்தான் இந்த இயற்கை சீற்றங்களான பூகம்பம் அதற்கடுத்து மற்ற பேரிடர்கள்லாம் இந்த உலகத்திலே வராது. அந்த காலத்திலே தர்மம் இருந்தது, மாதத்திலே 3 மழை செய்ததாக அரசர்களுடைய வாயிலாக நாம் இந்த செய்தியை கேட்கிறோம். மாதம் 3 மாறி செய்யும் என்று சொல்லுவார்கள். ஏன், உபகார சக்தி விளங்கும் பொழுது அந்த மழை தானே செய்யும். உபகார சக்தி இல்லாமல் சுயநலம் இருக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டில் வெப்பம் முதலான நோய் முதலான மற்ற எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் தான் வள்ளலார் சொல்லும் பொழுது இந்த உலகில் துன்மார்க்கம் ஏன் அதிகமாக இருக்கிறது என்றால் ஜீவகாரண்யம் விளங்காத காரணத்தினால் துன்மார்க்கமே அதிகமாக விளங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். தன்மார்க்கம் விளங்கினால் துன்மார்க்கம் போய்விடும் அல்லவா? அதனால் நீங்கள் எல்லோரும் எந்த நாட்டில் எப்படி இருந்தாலும் எல்லா உயிர்கள் குறித்து நீங்கள் தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள். மற்றவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையுடைய அனுபவம் நமக்கும் கிடைத்து விடுகிறது நண்பர்களே. அதனால் இப்பொழுது இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற தலைப்பில் நான் வழங்கிய இந்த சொற்பொழியை இதோடு நிறுத்திக் கொண்டு என்னுடைய தன்மார்க்க சங்கத்தை சார்ந்த பெரியோர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் உங்களிடையே இப்பொழுது உரையாற்ற இருக்கின்றார்கள். முதலிலே இந்த சங்கத்திற்கு கௌரவ தலைவராக என்னுடைய உடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருமகனான் நடராசன் அவர்கள் இந்த தன்மார்க்க சங்கத்திலே இணைந்து அவருடைய அனுபவங்களை ஒரு சில மணித்துளிகளிலே நிறைவு செய்வார் என்று அவரை பேச வைக்கிறேன்.
ஐயா, அறுத்திரஞ்சோதி அறுத்திரஞ்சோதி கலித்திரஞ்சோதி அறுத்தறிஞ்சோதி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்கின்ற அத்துள்ளி பெருமக்களுக்கும் அழுப்பறஞ்சோதி ஆண்டவருடைய கிருபையால் என் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆசிரியர் பணியிலே இருந்து தோல்வி பெற்றவன். எனக்கென்று ஒரு தனிப்பட்ட லட்சியம் என்பது ஆரம்ப காலத்திலே வேறு மாதிரியாகவும் இடைக்காலத்திலே அது மாறி இன்றைக்கு ஆன்மநேய ஒருமைப்பாட்டிலே இணைந்திருக்கிறது. என்னுடைய ஆரம்ப கால வாழ்வு என்பது மனித நேயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை எனக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் பொது உரிமைகளை எடுத்து அதற்காக நான் கொண்டேன். அதன் வழியில என்னுடைய வாழ்க்கையானது அந்த வழியில்தான் உடல் தெரிந்த ஆசிரியர்கள் இருந்த ஆசிரியர்கள் அவரோட மார்க்கமாக அவருடைய இலட்சியத்தை தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய இலட்சியமும் ஒரு பக்கமும் இருந்தது. இரண்டு இலட்சியங்களும் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டது. மனித நேயம், மக்கள் பண்பு இவற்றை குறிக்கோளாக கொண்டது என்பதனால அவர் ஒரு புறமாகவும் நான் பொருளாதார அடிப்படையில வேறு ஒரு புறமாகவும் அவர் ஆன்மீக தன்மையிலே ஒரு குறமாகவும் இருவரும் இரு துருவங்களாக பணியாற்றி வந்தோம். தற்போது கூட உயிர்கள் என்பவர்கள் எந்த விதமான வேதமும் விரிவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு ஆன்மீக நண்பர்களும் இன்னும் இந்த உலகாச்சார வழக்கங்களை மேற்கொண்டு இயக்கங்கள் நடத்தி வருகின்றவர்களும் முக்கிய லட்சியமாக இந்த மக்களுடைய உரிமையை அவர்களுடைய நல்லிணக்கத்தை வேதமில்லா பெருவாழ்வை அடிப்படையாக கொண்டது என்பதால நானும் இந்த ஆன்மனையை ஒருமைப்பாட்டில இணைத்துக் கொண்டேன். அதன் வழியில இப்போது நடை போட்டுக் கொண்டு வருகிறோம். அந்த வழியில வள்ளலூர் வள்ளலார் வழியில வள்ளலூர் பெருவழியில பல்வேறு இயக்கங்களை நடத்தி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை வலியுறுத்தி வருகிறோம். இவ்வாறு நடைமுறை காலமானது எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவே என்னுடைய தற்கால நிலை. தொடர்வோம். இந்த உலகை புயலிப்பதற்காக ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வுக்காக நாம் நம்மை எல்லாம் அர்ப்பணிப்போம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை அறிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி ஐயா அவர்களே. இப்பொழுது இந்த சங்கத்தினுடைய நீண்ட காலமாக துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற சென்னையைச் சேர்ந்த எங்களுடைய அன்பு ஐயா வீரன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். வந்த நன்றி.
ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, நீங்க பேசுறது வந்து ஆடியோ வந்து சரியா இல்ல, நீங்க அதை கொஞ்சம் பார்க்க முடியுமா? எங்களுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது.
ஐயா மந்திரத்தை சொன்னேன் நானு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு
சொன்னேன். சரிங்க, இல்ல ஆடியோ இப்ப கேக்குதுங்க ஐயா, திடீர்னு ஆடியோ சரியா கேக்கல.
மந்திரத்தை சொல்லிதான் ஆரம்பிச்சேன்.
தொடர்ந்து பேசுங்க.
எங்க சங்கத்தினுடைய தலைவர் பரப்பி பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமையை எந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்து வைத்தார் என்பதை நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சன்மார்க்க நண்பரை நான் தலைவராக ஏற்று அவருடன் துணைத் தலைவராக பொறுப்பேற்று பல ஆண்டுகள் நடத்தி வருகிறோம் என்பதை எண்ணும்போது நான் கூறிப்படுகிறேன். அது இறைவன் கொடுத்த வரம். ஒரு முறை நான் ஒரு சங்கத்திலே அறிமுகமாக இல்லாத போது நானும் அவரை சந்தித்து சன்மார்க்க சங்கத்துக்கு, வடக்கு சன்மார்க்க சங்கத்துக்கு நீங்கள் தலைவர் துணைத் தலைவராக வர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நான் உண்மையே சொன்னேன், எனக்கு பல்வேறு அனுபவங்கள் இருந்தாலும் சன்மார்க்கத்தை நான் இப்பொழுதுதான் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். ஆகவே என்னால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு சன்மார்க்க கருத்துக்களையோ அல்லது மற்ற கதையோ என்னால் செய்ய இயலாது என்று சொன்னபோது, இல்லை இல்லை நான் பல இடங்களில் உங்களை நான் தூண்டி கவனித்தேன், இவரிடம் பல சிறப்புகள் இருக்கிறது வர வேண்டும் என்று அஞ்சு கட்டளையிட்டார். அதை நான் திறமே ஏற்றுக்கொண்டு அவருடன் இங்கே பணி செய்து வருகிறேன். இந்த தொடர்பு சன்மார்க்க சங்கத்துக்கு அவர் தலைவராகவும் நான் துணைத் தலைவராக இருந்து சிறப்பாகவும் ஒரு தமிழ்நாட்டு அளவிலே இந்த படத்து சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, ஒத்த கருத்து. அவரை பற்றி நானும் என்னை பற்றிய கூட புறம் கூறாமல் இப்படிப்பட்ட சிறந்த அம்சங்களில் அழகாக சன்மார்க்கத்தை படத்தை சன்மார்க்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த அளவிலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சை நான் அவரிடம் அல்லது அவர் மூலமாக கேட்டிருந்தாலும் இன்றைக்கு அவருடைய சொன்ன அந்த தொகுத்து அந்த அல்கத்தின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த அகர வரிசையிலேய ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை என்பதை பற்றி நான் இன்றுவரை அல்லது இந்த நிகழ்ச்சி இன்னவரை நான் இந்த அளவுக்கு அற்புதமாக அவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் அவருக்கு இறைவன் கொடுத்த வரம். அந்த அளவிலே அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு தலைவரோடு துணைத் தலைவராக இருந்து எல்லா விதத்திலும் அவரோடு இணைந்து அவர் செய்கின்ற காரியங்களுக்கு முட்டுக்கட்டையாக இல்லாமல் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து ஒருவரை ஒருவர் அளவுக்கு மேல் பாசம் வைத்து பங்கு வைத்து அன்பு வைத்து மரியாதை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பு கிடைத்ததாக முதலில் வள்ளல் பெருமானுக்கும் அடுத்து என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தார் அனைவருக்கும் சொல்லி தெரிவிக்கிறேன். தெரிவித்துக் கொள்வதில் மட்டுமல்ல இந்த பேச்சை ஒளிபரப்பாக நீங்கள் கேட்கும்போது இறைவன் எனக்கு இதையும் ஒரு வரமாக கொடுத்தார் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஐயா அவர்களே. எங்களுடைய அன்பு ஐயா வீரன் ஐயா அவர்கள் மிகவும் பொறுமை உள்ளவர், பல பொது நிறுவனங்களிலே பணியாற்றியவர். அவரால் தான் நான் கோபதாபங்கள் எல்லாம் விட்டு சகிப்பு தன்மைக்கு இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றால் அவருடைய வழிகாட்டுதல் தான். அவரை என்னால் மறக்க முடியாது. அவருடைய தொண்டும் அவருடைய அன்பும் எனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இப்பொழுது எங்களுடைய சங்கத்தில் சத்தியபாமா என்ற சகோதரி அவர்கள் அற்புதமான அருட்பாவினை பாட வருகிறார்கள். அம்மையார் அவர்கள் இன்னொருவர் நண்பர் அவர்களுக்கு உண்டு, ஆதிலட்சுமி என்று பெயர். இருவரும் இரட்டை திரைவிகள் போல அருட்பாவினை இங்கே வாரந்தோறும் வந்து இங்கே பாடுவார்கள். இப்பொழுது அம்மா அவர்கள் இந்த அருட்பெருஞ்சோதி அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்ற பாடலை மனமுருக இங்கே இசைப்பார்கள். நீங்கள் எல்லோரும் அந்த சகோதரின் பாடலை கேட்க வேண்டும் என்று அன்போடு நாம் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்ஜோதி தெய்வமென் ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வமுய நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி நீந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருளும் தெய்வம் பெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றவரில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாட்டுகின்றோர் மனத்தமந்த தெய்வம் மலரடியின் பெண்ணிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது தனியாகி கலந்து நீக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் ஒற்றும் பார்த்து விற்கும் தெய்வம் தேயாக என்னை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் திருச்சிற்றம்பலம்.
அம்மா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு நிறைய பாட வேண்டுமா என்ற ஆசை இருந்தாலும் குறிப்பிட்ட அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அவர்களுக்கு நன்றி கூறி ஒரு உரையாடல் ஒரு ஆசிரியரும் ஒரு பள்ளி மாணவரும் இரண்டு பேருமாக இப்பொழுது ஒரு உரையாடல் செய்கின்றார்கள். அந்த உரையாடலை நாம் கேட்டு மகிழப் போகின்றோம். அன்புடையவர்களே, பிரியன் என்கின்றவர் இந்த சபையிலே 8 வயது முதல் இந்த சபையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிரியன் என்ற ஒரு பெயரை நாங்கள் சூட்டியிருக்கிறோம். அவருடைய தொண்டுகள் சொல்வதற்கு அறிவு. அவர் இந்த சபையிலே ஒரு நாடகம் நடித்தார்கள். வள்ளப்பெருமானை அந்த கடலூர் மாவட்டத்திலே கோட்டிலே எடுக்கும் போது நிறுத்துறாங்களே நாவலர் ஆறுமுக நாவலர் வந்து கேஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதுல அந்த நாடகத்தை நடிக்கும் பொழுது வக்கீலாக அவர் நடித்தார். அந்த நடிப்பை பார்த்து அவருடைய தாயானவள் இப்போது அவரை சட்டப்படிப்புக்கு அவர்களுக்கு படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பிள்ளை, தொண்டு செய்வதிலே மிகவும் மிகவும் ஈடுபாடு உள்ளவர். அவர்தான் இந்த சங்கத்திற்கு ஒரு சட்டாம் பிள்ளை மாதிரி எங்களுக்கு இருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது குழந்தைவேல் என்கின்ற ஒரு ஆசிரியர் வைத்து எடுத்த ஒரு அன்பர். அவர் சிறிய வயதிலே இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் புத்த சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ளுகின்ற மிக நுட்பமான அறிவை எப்படி பெற்றார் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர் இரண்டு பேரும் ஒரு உரையாடலை அவர்கள் தொடங்கி நமக்கு வழங்க இருக்கிறார்கள். வந்தனம். இப்பொழுது அவர்களை உரையாடல் செய்ய அழைக்கின்றேன்.
அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையேத்து
உரையாடல் நிகழ்ச்சி தொடங்குகிறது. துரியன், நான் வள்ளலார் விழாவிற்கு சென்று
கொண்டிருக்கிறேன்.
தாராளமாக நீ நன்றாக பாடுகின்றாய், நடிக்கின்றாய், தொண்டு செய்கின்றாய். உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆயிரம் கூட நீ கேட்கலாம், உனக்கு உரிமை இருக்கிறது.
ஒரே பக்கத்துல உட்காந்து பேசினீங்கன்னா எங்களுக்கு நல்லா கேக்கும். துரியன் ஐயா பேசுறது கேக்குது, அப்புறம் இன்னொரு ஐயா பேசுறது கொஞ்சம் சரியா கேக்கல. அதனால நீங்க ரெண்டு பேரும் பக்கமா வந்து ஒரே போன்ல இருந்து பேசுனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கேக்கும்.
உரையாடல் தொடங்குகிறது. துரியன், நான் வள்ளலார் விழாவுக்கு சென்று கொண்டிருக்கிறேன்.
ஐயா, நானும் தங்களுடன் வரலாமா?
தாராளமாக. நீ நன்றாக பாடுகின்றாய், நடிக்கின்றாய், தொண்டு செய்கின்றாய். உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும்.
ஐயா, எல்லாம் நீங்கள் என் மீது காட்டும் அக்கறையும் அன்பும் தான் காரணம். சரி ஐயா, உங்களை ஒன்று கேட்கலாமா?
ஓ, ஒன்று என்ன? ஆயிரம் கூட நீ கேட்கலாம், உனக்கு உரிமை இருக்கிறது.
நான் வள்ளலார் போல் ஒளி உடல் பெற்று சாகாமல் நித்தியமாக வாழ வேண்டும். இது சாத்தியம் தானா?
ஓ, உன் எண்ணத்தை பாராட்டுகின்றேன். வள்ளலார் போல் சாகாமல் மரணம் இல்லாமல் கண்டிப்பாக வாழலாம், இது சாத்தியம் தானே?
அப்படியா ஐயா? வள்ளலார் போன்று வேறு யாரும் அவர் போல் மரணம் இல்லாமல் வாழவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் போது நான் அந்த பெரிய நிலையை அடைய முடியுமா என்பதுதான் எனது சந்தேகம்.
வள்ளல் பெருமான் பெற்ற அந்த அரிய பெரிய வாழ்வை நம் காலத்தில் யாரும் பெற்றுவிட்டதாக அறிய முடியவில்லை என்பது உண்மைதான். ஆயினும் தம்மை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் வள்ளலார் கூறிய ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து இலைமறைக்காய் போல் யாருக்கும் தோன்றாது உத்தேகத்தித்தி பெற்றிருக்கலாம். இதை நாம் எப்படி மறக்க முடியும்?
தாங்கள் கூறுவது போல் உத்தம சன்மார்க்கிகள் தம்மை பிடிக்காட்டிக் கொள்ளாமலும் உயிர் இறக்கமே வடிவாய் பெற்று வள்ளலார் சுவாமிகளைப் போல் அடக்கமும் கருணையும் கொண்ட சாதுக்கள் அல்லது ஞானிகள் வள்ளலார் நிலையை பெற்றிருக்க வாய்ப்புண்டு என்று நினைக்கிறேன்.
துரியன், சரியாய் சொன்னாய். நமக்கு தெரியாமல் அகில உலகத்திலும் உத்தம சுத்த சன்மார்க்கிகள் தன்னடக்கத்தோடு தாழும் குணத்தோடு உயிர் குலத்திற்கு தொண்டு செய்வதே நமது வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டு கருணையும் சிவமே பொருள் என கொண்டு வாழ்ந்து பெரிய நிலையை அடைந்திருக்க கூடும்.
அப்படியானால் அடியேன் பட்ட ஆசை நிறைவேறும் அல்லவா?
முக்காலத்திலும் நிறைவேறும். ஏனெனில் வள்ளலார் வார்த்தைகள் எப்போதும் சத்திய வார்த்தைகள். இறைவன் வார்த்தை வேறு, வள்ளலார் வார்த்தை வேறு என்பது இல்லை. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலாரை பார்த்து, நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும், உன் உரைக்கோர் பழுது வராது என்று ஆசிர் கூறியிருக்கிறார். வள்ளல் பெருமானும், வெல்லுகின்ற வார்த்தையின்றி வெறும் வார்த்தை என் வாய் விளம்பாது என்று கூறியுள்ளார். அருட்பெரும் ஜோதி தனித்தலைமை கடவுளை சார்ந்து அவரது சுத்த சன்மார்க்க கொள்கைகளை தவறாது கடைபிடித்து உயிர் இறக்கமே வாழ்வாக கொண்டு வாழ்கின்றவர் யாராயிருந்தாலும் வள்ளலார் பெற்ற மரணில்லா திருவாழ்வை அடைவார்கள். இது சத்தியம்.
போதும் ஐயா, நீ நான் சந்தேகப்பட மாட்டேன், உறுதியாயிருப்பேன். நான் என்றும் சாக மாட்டேன் ஐயா.
துரியன், உன் பெயருக்கு ஏற்றார்கள் கடந்து வாழ்வதற்கு வாக. உன்னை வாழ்த்துகின்றேன். நேரம் ஆயிற்று, புறப்படு, போகலாம்.
நண்பர்களே, மிகவும் நன்றி. துரியன் அவர்களும் குழந்தைவேலு ஐயா அவர்களும் ஆற்றிய ஒரு உரையாடல் மூலம் மரணமிலா பெருவாழ்வு என்பது சாத்தியமான செயல்தான் என்பதை ஒரு சிறிய ஒரு உரையாடல் மூலம் இந்த சன்மார்க்க உலகத்திற்கு இந்த கருத்துக்களை நாம் அர்ப்பணித்திருக்கின்றோம். ஏனென்றால் நிறைய பேருக்கு இந்த ஐயப்பாடு வெகு சுலபமாக அவர்கள் கேட்கிறார்கள். வள்ளலார் மாறி யார் இதுவரைக்கும் அடைந்தார்கள், வள்ளலார் மார்க்கம் எப்படி வந்து நீங்கள் வந்து வெற்றி பெற்ற மார்க்கம் என்று சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் நம்மை கேட்கிறார்கள். கொஞ்சம் நமக்கு அந்த நேரத்தில் வருத்தம் இருந்தாலும் நம்முடைய அன்பர்கள் முதலில் உயிரிறக்கமே வடிவாக பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த செயலை அவர்கள் செய்ய என்பதற்காகத்தான் பல இடங்களிலே நான் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறேன். வள்ளலார் போன் நம்மால் வாழ முடியும் என்ற கருத்துக்காகத்தான் வள்ளலார் மரணமிலா பெருவாழில் வாழ்ந்திடலாம் கண்ணீர் குறைந்துறையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் என்று சத்தியம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த வார்த்தைக்கு நாம் மதிப்பளித்து மரணமில்லா பெருவாழ்வு என்பது மனித தேகம் பெற்ற அனைவருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அனைவரிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த ஒரு உரையாடல் நமக்கு ஒரு சிறிய உரையாடலா இருந்தாலும் இது நமக்கு மனநிறைவு அளிக்கும் என்று நான் நம்புகின்றேன். இப்பொழுது வினாடி வினா கேள்வி பதில் மூலமாக இங்கு சில விஷயங்களை வள்ளலாருடைய வரலாற்று செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம். கேள்வி பதில் என்பது வள்ளலாருடைய பிறப்பு தொடங்கி வள்ளலாருடைய சிகிச்சை அனுபவம் வரைக்கும் ஒரு 35 கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு உரிய பதில் இப்பொழுது கேள்வி பதிலாக இங்கே உருவெடுத்திருக்கிறது. அதனை மகான்கள் அதாவது எங்களுடைய துணைத் தலைவர் அவர்களும் எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்களும் இங்கே அந்த
வாழ்க்கை என்பது வரலாறாகிறது, வாழ்க்கை வரலாறாகிறது. அப்படி வள்ளலாருடைய வாழ்க்கை என்பது மறுக்கப்பட்டு வருகின்ற நிலைமையில இன்னது என்பது தெரியாமலே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் மாற்றி வள்ளலார் யார், அவருடைய வாழ்க்கையானது எப்படி இருந்தது, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்படைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் எது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த விவரங்கள் உங்களுக்கு அமையும் என்ற சில வினாடி வினாக்களை எழுப்பி உங்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க இந்த நிகழ்ச்சியானது உதவும் என்று நம்புகிறோம். அதன் வழியில முதன் முதலாக அவர் வள்ளலார் சிறந்த ஊர் எது, மாவட்டம் எது என்று கேட்கிறேன்.
மருவூர் கிராமம், கடலூர் மாவட்டம்.
வள்ளலாருக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் இருந்தார்கள்?
இரண்டு சகோதரிகள், இரண்டு சகோதரர்கள்.
வள்ளலார் யாரிடம் தன் ஆரம்ப கல்வியை தொடங்கினார்கள்?
சபாபதி அவர்களிடம்.
வள்ளலார் பள்ளி சென்று படிக்கிறது ஏன்?
படிக்க வேண்டிய அனைத்தையும் ஆசிரியர் இல்லாமலே ஓராது உணர்ந்தார், எனவே அவருக்கு பள்ளி தேவைப்படவில்லை.
வள்ளலாருக்கு எந்த வயதில் திருமணம் நடந்தது?
28 வயதில் திருமணம் நடந்தது.
வள்ளலாரின் துணைவியார் பெயர் என்ன?
கனக்கோட்டி அம்மையார்.
கனக்கோட்டி அம்மையார் யாருடைய மகள்?
வள்ளலாரது சகோதரி உண்ணாமலை அவர்களின் மகள் கனக்கோட்டி அம்மையார்.
வள்ளலார் சென்னையில் எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார்?
35 ஆண்டுகள் தங்கியிருந்தார்.
மனுமூரை கண்ட வாசகம் யார் எழுதியது?
வள்ளல் பெருமான் அவர்கள்.
சென்னை வாழ்க்கை வள்ளலாருக்கு ஏன் பிடிக்கவில்லை?
செல்வம் ஆடம்பரம் சென்னை வாழ்க்கை எளிமையை விரும்பிய வள்ளலாருக்கு கசந்தது.
சிதம்பரம் நடராஜர் பெருமான் கோயிலுக்கு வள்ளலார் சென்றாரா?
பல தடவை சென்றுள்ளார்.
ஏன் சிதம்பரத்தை விட்டு ஒதுங்கினார்?
சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சில மாற்றம் செய்ய விரும்பினார், அதை அந்த கோயில் வீச்சிதர்கள் ஏற்க வரவில்லை.
தண்ணீரால் விளக்கெரித்த அற்புதம் எங்கு நிகழ்ந்தது?
வடலூர் அடுத்த கருங்குடி கிராமத்தில்.
வள்ளலார் முதன் முதலாக ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் என்ன?
வேத சன்மார்க்க சங்கம்.
வள்ளலார் கருங்குடியில் எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார்?
8 ஆண்டுகள் தங்கியிருந்தார்.
கருங்குடியில் வள்ளலார் என்ன செய்து கொண்டிருந்தார்?
திருவருட்பா பாடல்களை எழுதி கொண்டிருந்தார்.
கருங்குடியை விட்டு வள்ளலார் ஏன் வெளியேறினார்?
கருங்குடி கிராமத்தார் வள்ளலார் பொது நன்மைக்காக நிலம் கேட்டார், கிராம மக்கள் கொடுக்கவில்லை.
எந்த ஆண்டு எங்கு தர்மசாலையை வள்ளலார் தோற்றுவித்தார்?
வடலூரில் 1867 தர்மசாலையை தோற்றுவித்தார்.
வள்ளலார் தர்மசாலையை தோற்றுவித்த நாளில் எந்த நூலை அறிமுகப்படுத்தினார்?
ஜீவகாரண்ய ஒழுக்க நூல்.
வள்ளலார் வகுத்த 4 ஒழுக்கங்கள் என்னென்ன?
இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்.
வள்ளலார் தமது முதல் கொள்கையாக தன்மார்க்க சங்கத்துக்கு எதை வகுத்தளித்தார்?
கடவுள் ஒருவரே என்றும் அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் வகுத்தார்.
அந்த அருட்பெருஞ்சோதி கடவுளை எவ்வாறு வழிபட வேண்டும்?
உண்மை அன்பால், உண்மை அறிவால், உண்மை ஒழுக்கத்தால், உண்மை இரக்கத்தால்.
வள்ளலார் தோற்றுவித்த 3வது அமைப்பினுடைய பெயர் யாது?
வடலூர் சத்திய ஞான சபை.
வடலூரில் வள்ளலார் ஜோதி தரிசனம் காட்டினாரா?
இல்லை, திரை நீக்கி ஜோதி காட்டவில்லை. திரைக்கு முன்பாக ஆரத்தி எடுப்பது வழக்கம்.
7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டும் வழக்கம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது?
வள்ளல் பெருமான் சித்தி பெற்று 7 ஆண்டுக்கு பிறகு வடலூர் வாசிகள் அமைத்துக் கொண்ட ட்ரஸ்டிகளால் 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டும் வழக்கம் ஏற்பட்டது.
வள்ளலார் எந்த ஆண்டு முதல் மேட்டுக்கூப்பத்தில் வசிக்க தொடங்கினார்?
1870 முதல்.
சுத்த சன்மார்க்க முறையில் சத்திய ஞான சபைக்கு எப்போது வள்ளலார் பெயர் மாற்றம் செய்தார்கள்?
1872 சத்திய ஞான சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று பெயர் மாற்றம் செய்தார்.
சுத்த சன்மார்க்க கொள்கைகளை எத்தனை ஆண்டுகள் வள்ளலார் கூறி கொண்டு வந்தார்?
2.5 ஆண்டுகளாக.
சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் என்பது என்ன?
ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையே.
நமது சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கு எதை முக்கிய தடைகளாக உள்ளதாக வள்ளலார் கூறினார்?
ஜாதி மத சமய மாற்றங்களும் அதன் ஆச்சார சந்தர்ப்ப விகற்பங்களும்.
சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய முக்கிய சாதனம் எது?
கருணையும் அன்பும் தான். எல்லா ஜீவர்களுக்கு தயவும் ஆண்டவர்களுக்கு மாறாத அன்புமே முக்கிய சாதனம்.
எதனை கொண்டு சுத்த தேகம் பெறக்கூடும்?
ஜீவகாரண்ய ஒழுக்கத்தாலும் சுத்த சத்விசாரத்தாலும் பரோபகாரம் சத்விசாரம்.
தியானம், தவம் முதலானவைகள் சாதனங்களாக கொள்ளப்படாதா?
தியானமும் தவமும் ஒழுக்கத்தின் கூறுகள், சாதனம் என கொள்ளக்கூடாது.
வள்ளலார் ஏன் திருக்காப்பிட்டு கொண்டார்? என்ன காரணம்?
வள்ளல் பெருமான் 1867 முதலே சித்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் உள்ளதான உத்தேக சித்தியுடன் தான் இருந்தார். அதை வெள்ளியில் காப்பி கொள்ளவில்லை. வள்ளலார் சென்னை சித்த சன்மார்க்க கொள்கைகளை அண்ணால் சன்னியாசிகள் ஏற்றுக்கொள்ள தயங்கியதுதான் வள்ளலார் திருச்சாப்பிட்டுக் கொண்டு ஞானதேகத்தில் இருக்க காரணம்.
வள்ளலார் மீண்டும் வரப்போவதால் கூறியது உண்மையா?
வள்ளலார் எப்போதும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார். சுத்த சன்மார்க்கம் துவங்கும் போது நம்முடைய பிரணவ ஞான தேகத்தோடு வெளிப்படுவார் என்பது சத்தியம்.
இந்த கேள்விப்படி சிறிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் பல்சரை நிகழ்ச்சியாக இதனையும் சேர்த்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி அந்த பாடலுக்கு ஒரு உரையும் ஒரு 5 நிமிடத்தை நாம் முடித்து விடுவோம். இப்பொழுது வாருங்கள். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் கோயிலாதுதடி அகற்றி, மயில் கோயிலாதுதடி. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் கோயிலாதுதடி அகற்றி, மயில் கோயிலாதுதடி. வந்தாடும் கண்ணரை கண்டேனடி அகதி, கண்ணரை கண்டேனடி. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் கோயிலாதுரடி அகதி, மயில் குளிலா சுடரி. ஜாதி சமயம் கழக்கை தேனாள் ஜோதியை கண்டேனடி அகற்றின், ஜோதியை கண்டேனடி. வானத்தின் மீது மயிலாக கண்டேன், மயில் கோயிலாதுதடி அகற்றி, மயில் கோயிலாதுதடி. பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் வந்தாடும், பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் வந்தாடும் கையை கண்டேனடி அகற்றி, ஐயத்தை கண்டேனடி. வானத்தின் மீது மயிலாடு கண்டேன், மயில் கோயிலாதுதடி அகதி, மயில் கோயிலாதுதடி.
வள்ளர் பெருமான் இந்த பாடலை ஒரு தத்துவ பாடலாக அமைத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். வாரம் என்பது இங்கு ஆன்ம பிரகாசமாகிய கடவுள் விளக்குகின்ற இடம். இது வானம் என்று வள்ளர் பெருமான் அருள்கின்றார்கள். வானத்தின் மீது மயிலாட கண்டேன் என்று சொல்கிறார்கள். அது என்ன என்று பார்த்தால், இந்த ஆன்ம பிரகாச கதை விளங்குகின்ற தேகம் தான் நம்முடைய தேகம். இந்த தேகம் எப்படிப்பட்டது என்றால், மாயை திருத்தி. மயில் என்பது மாயை. இதை வட்டப்பெருமாள் அற்புதமாக தன்னுடைய குறைந்த பகுதியிலே எழுதியிருக்கிறார்கள். அநேக இந்திரங்களை, அநேக மாயாஜால பிரிவுகளை உடைய அந்த மயிலுடைய அந்த விளக்கை மாயை என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள். மாயையின் திகழ்ந்த ஜாலங்களாக அமைந்த தேகம் இங்கு வள்ளல் பெருமான் சொல்லுகிற மயில். வானத்தின் மீது மயில் ஆட கண்டேன், இந்த ஆழ பிரகாசத்தை தன் உள்ளே அடக்கி இந்த தேகமாகிய நாம் தேகியாகவே நாம் இருக்கிறோம். ஆன்ம விளக்கத்தில் ஆன்ம தனியாக தேகம் தனியாக இல்லாமல் தேகத்தோடு வாழ்கின்றதனாலே நாம் சொல்லுகின்றோம். அப்படி வானத்தின் மீது மயிலாட கண்டேன் என்று சொன்னால் அதோடு தத்துவம் நின்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த தத்துவத்தினுடைய முதிர்ச்சி என்ன என்று பாருங்கள். அந்த மாயாஜால தேவியுடைய அந்த மயிலினுடைய அந்த ஆட்சியை நாம் பார்க்கும்போது மயில் அழகானது, விசித்திரமானது. ஆனால் அதனுடைய குரல் பாட்டு என்ன கேட்டு சகிக்க
இது ஒரு தத்துவ பாடல். அதாவது மயிலானது நாத தத்துவமல்ல, இந்த தத்துவம் என்பது ஒளி, நாத தத்துவம் என்பது குயில். இப்போது காலத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு அறிஞர் செய்தி, வானத்தின் மீதாந்த ஒளி அணைகளும் மொழி அணைகளும் ஆடியோ அண்ட் வீடியோ, இது ரெண்டும் இருக்குது. இந்த வீடியோ என்பது படத்தோடு கூடியது, ஆடியோ என்பது சத்தத்தோடு கூடியது இல்லைங்களா. இந்த செய்தியை அந்த காலத்திலே வள்ளலார் சொல்கிறார்கள். ஆடலோடு பாடலும் நாம் ரசிக்கக்கூடிய வகையிலே இருந்தால் நாம் ஆண்டவனை நினைப்பதற்கு முடியாது என்றாலே அந்த காலத்திலே ஆடல் பாடலை கொஞ்ச நேரம்தான் வைப்பார்கள். எல்லா ஆலயத்திலும் அந்த காலத்திலே பரதநாட்டியம் ஆடுவார்கள். அங்கே இசை கச்சேரி நடக்கும். ஆயினும் தன்னாட்டினுடைய கொள்கை என்ன என்றால், மயில் எப்படி கவர்ச்சியாக தூதனுக்கு குழந்தை ஓடுபடுறதோ அவ்வாறு இல்லாமல் நாக கோத்திரமான இந்த குயில் இசை என்பதை வள்ளலார் நிறைய ஏற்றுக்கொள்கிறார். அதை கோத்திரம் என்று சொல்லுவார்கள். இறைவனை கோத்திரத்திற்கு வேறு பிரேத பகுதியை கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். நாம் மலை மொழி முதலான இடங்களில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தகம் செய்தாலும் புத்த உஷ்ணமாகிய அறிவுறத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆண்டவர் கோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் அதைவிட கோடி கோடி மடங்கு அதிகமாக உஷ்ணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் உள்ளனர். அப்படி பார்க்கும் பொழுது கோத்திரம் செய்வதை இங்கு எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், அதாவது குயிலுக்கு ஒப்பிடுகின்றார்கள். குயிலானது தன்னுடைய குரல் வளத்தினாலே, அது கருப்பாக இருந்தாலும் அழகா இல்லை என்றாலும் அதனுடைய அந்த நாத ஒளியை குயிலோக்கி எல்லோரும் குறித்து இன்புறுவார்கள். புத்த சன்மார்க்கத்திலே கோத்திரம் செய்யக்கூடிய சன்மார்க்கம் ஐயன்பர்கள் உலகத்திலே நடக்கின்ற மண்ணாகு பெண்ணாகு பொன்னாகு முதலாகு அந்த பஞ்ச வர்ணங்களிலே இருக்கின்ற அந்த மாயாஜால செய்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் மயில் குயிலாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், மயில் குயில் ஆக்கிதடி என்று சொல்லி ஒரு அக்காவை கூப்பிட்டு இந்த செய்தியை சொல்லுவது போல இந்த பாடல் அமைகிறது. இங்கு அடுத்த அடியிலே சொல்லுகிறார்கள், உள்ளலை விட்டு தொடங்கினேன். பாருங்க, துள்ளர் என்றால் துரும்புத்தனம், உலகியல் பேச்சு, அருளியல் பேச்சு இல்லாமல் சதா நேரமும் உலகியலை பற்றியே பேசி அரட்டை அடிப்பது, அப்படிப்பட்ட அந்த துள்ளல் இவைகளை நான் விட்டு தொடங்கினேன், இறைவனாகிய வள்ளலை பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த ரகசியமான இந்த செய்தியை ரொம்ப லேசாக வள்ளலார் ஒரு மயில் குயில் என்ற பாடல்களே அமைத்திருக்கிறார்கள். பாருங்கள், துள்ளலை விட்டு தொடங்கினேன், வள்ளலை கண்டேனடி. வள்ளல் என்றால் யார்? இறைவனுக்கு தான் வள்ளல்னு பேர். ஏனென்றால் தன்னார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பாக இருக்கின்றார், தானார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணாக இருக்கின்றார், வல்லார்க்கும் ஆட்டார்க்கும் வரமளிக்கும் வரமாக இருக்கின்றார், நல்லார்க்கும் பொன்னார்க்கும் நடுநின்ற நடுவாக இருக்கின்றார், நரர்களுக்கும் துறர்களுக்கும் அவர் நலம் கொடுக்கும் நலமாக இருக்கின்றார் என்று வள்ளற் பெருமான் பாடுவதிலே இருந்து என்ன தெரிகிறது? இறைவன் சகல நன்மைகளையும் உலகியர்களுக்கு அளிப்பதற்காகவே தன்னுடைய வள்ளல் தன்மையை காட்டிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நிமிஷமும் மேகம் எதையும் கருதாமல் மழை பொய்கின்றது, அது மழை பொய்கின்றது. அதுபோல இறைவன் எந்த விதமான உபகாரத்தையும் கைமாறையும் கருதாமலே எல்லா உயிர்களுக்கும் தர்க்க சமயத்திலே அவையவைகள் வேண்டுகின்றது எல்லாம் தவறாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை வள்ளற் பெருமான் சொல்லுவார்கள், எங்கெங்கு இருந்து உயிர் ஏது எது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருளக்கூடியவன் இறைவன் என்று சொல்லுவார்கள். யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு கீரே அளிக்கும் சிதம்பர சிவம் என்று சொல்லுவார்கள். அதனாலே இந்த பாடலிலே உள்ளல் என்கின்ற உலகியலை விட்டு நாம் அருளியலுக்கு வர வேண்டும் என்ற செய்தியை இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக, சாதி சமய தளத்தை விட்டேன், அரு ஜோதியை கண்டேன் என்று சொல்லுவார். இந்த
வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயில் ஆற்றுகடி என்ற பாடலின் வாயிலாக எப்படிப்பட்ட அற்புதமான செய்தியை சொல்லுகிறார்கள். புத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய தடைகளாக விளங்குகின்ற ஜாதி மத சமயங்களை நாம் விட்டு தொலைக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் பகிரங்கமாகவே அறிவித்தார்கள் அல்லவா? அதனால் தான் இந்த பாடலில் அப்படியே வருகிறது, சாதி சமய கழக்கை விட்டேன் அது ஜோதியை கண்டேனடி என்று சொல்லுகிறார்கள். அந்த ஜோதியை, அந்த உள்ளொலியை நாம் காண வேண்டும் என்றால் வேற்றுமைக்கு இருப்பிடமான ஜாதி சமய வழக்குகளை எல்லாம் கழக்குகள் எல்லாம் நாம் ஒழிக்க வேண்டும் என்ற செய்தியினை இங்கே நமக்கு அற்புதமாக வழங்கியிருக்கிறார்கள். அதற்கடுத்து பொய்யை ஒழித்து புறப்பட்டேன், பொய் ஏதும் சொல்கிறேன் மெய்யே போல்கின்றேன் என்று சொல்லுவார்கள். பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி என்று சொல்லுவார்கள். பொய் பேசுவதை வள்ளல் பெருமான் எப்போதும் விரும்பியதே இல்லை. அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் சத்திய வார்த்தைகள். அவர் பாடுகின்ற பாடல்களிலே ஒரு பாடலின் கடைசி வரியானது எப்படி முடிகிறது தெரியுமா? சத்தியம் 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 சத்தியமே என்று 5 தடவை அந்த சத்தியத்தை ஒரு பாடலின் இறுதி அடியாக வைத்திருக்கிறார். இதிலே இருந்து அவர் சத்திய கீர்த்தியாக சத்தியவானாக வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு மறு உதாரணமாகத்தான் காந்தியடிகளும் சத்தியமே எனது கடவுள், சத்தியத்தை பெறுதான் கடவுளை வேறு வடிவில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த சத்தியத்தினுடைய உண்மையை சொல்லுவதற்கு வந்த வள்ளலார் பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன் என்று சொல்லுவார்கள். அதனால் பொய்யை ஒழித்தேன் ஐயனாகிய தலைவனை அறுத்தறிஞ்சோதி ஆண்டவனை நான் தரிசித்தேன் என்று சொல்லுவார்கள். பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் ஐயரை கண்டேன். ஐயன் என்றால் இறைவன் தலைவன் என்று பொருள். ஐயரை கண்டேனடி அக்கட்சி ஐயரை கண்டேனடி என்று சொல்லுவார்கள். அதனால் நாம் சன்மார்க்கிகள் பொய்யாத வாய்மைகளே புகழ்ந்திடுதல் வேண்டும். புகழ்ந்துதல் என்றால் சொல்லுதல் என்று அர்த்தம். பொய்யாத வாய்மை என்று சொல்லுகிறார்கள். வாய்மை என்றால் உண்மை என்று சொல்லுகிறோம். உண்மை எப்படி பொய்க்க முடியும்? ஆம், அதுவும் ஒரு சில இடங்களிலே பொய்த்து போகின்றதுனாலேதான் பொய்யாத வாய்மை நான் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பொய்யாத வாய்மைகளே புகழ்ந்திடுதல் வேண்டும், புகழ்ந்தபடி புரிந்திடுதல் வேண்டும் என்ற சத்திய வார்த்தையை நமக்கு அருந்திருக்கின்ற நம்முடைய பெருமானுடைய அந்த அருட்பாக்களிலே இந்த பாடல் பிரசித்திருக்க பாடல். எல்லா சங்கீத வித்வான்களும் ராக காலத்தோடு இதை அற்புதமாக பாடுவார்கள். சன்மார்க்கிகளுக்கு மயில் வேண்டுமா குயில் வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்டால் உங்களைத்தான் நான் கேட்கிறேன் நண்பர்களே, நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு மாயையாகிய மயில் வேண்டுமா அருளாகிய குயில் வேண்டுமா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? எங்களுக்கு அருள் தன்மைக்கு உதவுகின்ற உயில் தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். கேட்பீர்கள் நீங்கள். அதனால் அருளாகிய இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் இறைவனை தோத்திரம் செய்கின்ற அந்த செயலைத்தான் இங்கே குயிலாக வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆயிரக்கணக்கான பொருள்கள் விளக்கங்கள் தந்தாலும் இந்த விளக்கம் புத்த சன்மார்க்கத்திற்கு தேவையான விளக்கம் என்று நான் கருதுகின்றேன். நெய்யன்பர்களே, காரணம் நாம் தொடங்கிய நேரம் சரியாக 7:30 நாம் தொடங்கினோம். இப்பொழுது சரியாக 9 ஆகிறது. நாம் எடுத்துக்கொண்ட நேரம் சரியாக 1:15 நேரம் ஆகிவிட்டது. இடையிலே கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டாலும் இந்த நிகழ்வை திருவருள் செயலாலே நாம் சரியாக முடித்திருக்கிறோம் என்று நினைக்கின்றோம். இருப்பினும் தன்னார்க்க அடியார்களுக்கு உங்களுடைய அமெரிக்க வாழ் பெருமக்களுக்கு வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கிகள். உங்களுக்கு இதை சொன்னால் அது கொல்லன் தெருவிலே ஊசி விற்ற கதை போல முடியும். இருப்பினும் நாம் வள்ளல் பெருமானுடைய அந்த கொள்கைகளை ஒருமுறை நாம் கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நாம் இப்பொழுது கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெரும் ஜோதியர், சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாது, அத்தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது, உலால் உண்ணலாகாது, ஜாதி சமய முதலிய வேறுபாடுகள் கூடாது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்னும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கடைபிடிக்க வேண்டும்,
ஜீவகாரண்ய ஒழுக்கமே தெய்வ வழிபாடு, ஏழைகளின் பசியை போக்க உதவ வேண்டும், இறந்தவரை புதைக்க வேண்டும், எவ்வித சமய மத ஆச்சார சடங்குகளும் எங்கும் யாரிடத்தும் முப்போதினும் கூடாது என்பது சுருக்கமாக ஒரு 11 கொள்கைகளை நாம் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் புத்தகத்திலே வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் விரைவில் நாம் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நம்முடைய சங்கத்திலே நடித்த அந்த நாடகங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2015 ஆண்டில் நடைபெற்ற 3 மாநாட்டினுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் சீடியாக ஒரு 10 சீடி இருக்கிறது. அவைகளையும் உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த வகையிலே இந்த அருஜோதிபுரம் சங்கத்தினுடைய ஒரு வரலாறை சொல்லி நிறைவு செய்யலாம் என்றிருக்கின்றோம். மெய்யந்தர்களே, இந்த சங்கம் 1991 ஆண்டு தொடங்கப்பட்டது. இங்கு சங்கம் சாலை சபை என்ற 3 பிரிவுகளை உண்டாக்கி சங்கத்திற்கும் சபைக்கும் சாலைக்கும் திருப்பணி நிறைவு அதாவது சிறப்பு விழா 1995 ஆண்டு நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மறைந்த நமது புத்த சன்மார்க்க அருட்செல்வர் நா மகாலிங்கம் ஐயா அவர்கள் தலைமை தாங்கி குடமுழுக்கு நீரை எங்களுக்கு செய்து வைத்தார்கள். மதிப்புக்குரிய சென்னையில் சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார்களும் ஆரம்பாக்கம் துர்கை சித்தர் அவர்களும் புத்த சன்மார்க்க முறைப்படி இந்த குடமுழுக்குக்கு அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்பு செய்தார்கள். அதனை அடுத்து நம்முடைய சன்மார்க்க சங்கத்தின் வாயிலாக சுமார் 25 ஏழை குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு கல்வி உடை முதலான செயல்கள் எல்லாம் செய்ய தொடங்கினோம். அந்த குழந்தைகள் பெரியவர்களாக வளர்ந்தார்கள். அவர்களை கொண்டு புத்த சன்மார்க்க நாடகங்களை தயார் செய்தோம். அந்த குழந்தைகள் நடித்த நாடகங்கள் மிகவும் அற்புதமானவை. அதற்கடுத்து அவர்கள் எல்லாம் உத்தியோகத்திற்கு சென்று இப்பொழுது இருக்கின்ற ஒரு சில குழந்தைகள் இப்பொழுது நம்முடைய சங்கத்திலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சங்கம் சார்ந்த திருக்கோயில், சங்கம் சார்ந்த சத்திய தர்மசாலை முதலானவைகள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் தைப்பூச பெருவிழாவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி 7 திரை நீக்கி காட்டுகின்ற இந்த ஜோதி தரிசன செயலை தைப்பூசத்தில் நாளே அதே நாளில் தான் இங்கு கொண்டாடுகின்றோம். அதனால் நாங்கள் வடலூருக்கு செல்லுவது வள்ளர் பெருமான் திருக்காப்பிட்டுக் கொண்ட திருவரை தரிசனத்தின் போதுதான் நாங்கள் அங்கு செல்லுவோம். 18 ஆண்டுகளாக அதாவது 2000 ஆண்டு தொடங்கி இன்று வரை 18 ஆண்டுகள் எந்த விதமான தடையும் இல்லாமல் 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுகின்ற செயல் இந்த படப்பை அருஜோதிபுரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தாய் சங்கமாக விளங்குகின்ற திருச்சுவடி என்ற இடத்தில் சுமார் 31 லட்சத்திலே திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓராண்டுக்குள் அந்த திருப்பணி நிறைவு பெற்று அப்படியே வடலூருடைய ஒரு ஜெராக்ஸ், ஒரு குட்டி ஜெராக்ஸாக அந்த ஞானசபை விளங்குகின்றது. அதனுடைய அந்த படங்கள் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்னிடம் சத்தியம் வாங்கிதான் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று என்னிடம் சத்தியம் செய்து கொடுக்க சொன்னார். சத்தியம் செய்து கொடுத்தோம். இப்பொழுதுதான் அது அந்த பணியாக நிறைவு பெறும் நிலையிலே இருக்கிறது. இந்த நிலையில் உங்களோடு இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய செயல்பாடுகளை நான் ஒரு சுருக்கமாக சொல்லிக்கொண்டேன். காலம் கடந்து கொண்டிருப்பதனாலே அந்த திருக்குவெளி என்ற இடத்தில் 7 ஆண்டுகளாக மதிய நேரத்தில் மட்டும் 25 பேர்களுக்கு அங்கு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்ற செயல் நடைபெற்று வருகிறது. படப்பையிலே வாரந்தோறும் சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் மாலை 6:30 தொடங்கி 8:30 வரைக்கும் இங்கு வழிபாடுகள் நடக்கின்றது. மாதந்தோறும் பூச தினத்தில் அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்து வருகின்ற அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. இது சுமார் 18 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 27 ஆண்டுகளாக ஜோதி தரிசனம் 18 ஆண்டுகள், சங்கம் தொடங்கிய நாள் முதற் கொண்டு 27 ஆண்டுகளாகிற 1991 இப்பொழுது 2018, அதனால 27 ஆண்டுகளாக அந்த செயல்பாடுகள் நடந்து வருகிறது. அன்பர்களே, ஒவ்வொரு சன்மார்க்க சங்கமும் ஜீவகாரண்யம் என்கின்ற பசியாற்றுதலை செய்கின்றார்கள். ஆனால் சத்திசாரம் செய்வதிலே அவர்களுக்கு என்ன இடர்பாடு என்று தெரியவில்லை. சத்திய சங்கங்கள் சத்து சங்கத்தை நடத்த வேண்டும் என்பது வல்லாருடைய விருப்பம். சங்கமே அனையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும், சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும், துங்கமே பெரும் சச்சங்கம் நீரூடி துணங்கவும், சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நிந்தனை பாடி ஆடுதல் வேண்டுவனே என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள். அந்த சத்சங்கம் ஒவ்வொரு சங்கத்திலும் வாரம் ஒரு முறையாவது நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய அடியனுடைய ஆசை. நீங்கள் எல்லோரும் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். சன்மார்க்க சங்கங்கள் ஒரே குரலாக ஒரே உள்ளத்தோடு வேற்றுமை இல்லாமல் அவர்கள் அந்த சங்கங்கள் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மாதம் வாரந்தோறும் நீங்கள் ஒவ்வொரு சங்கத்தை அதனுடைய செயல்பாடுகளை இவ்வாறு நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்குவதிலே எனக்கு பெருமையாக இருக்கின்றது. எங்களுக்கும் இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பர்களே, இதற்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பிரசன்னா அவர்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சியிலே எந்த குறை ஏதாவது பிழை இருந்தாலும் எங்களை மன்னித்தருள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், எங்களை அறியாமல் பிழை நேர்ந்திருக்கலாம். பிழை என்பது மனிதர்களுக்கே உரியது. அதைத்தான் வள்ளலார் சொல்லுவார்கள், குற்றம் புரிதல் எனக்கு இயல்வே, குணமா கொள்ளல் உனக்கு இயல்வே, குற்றம்பலவா இனி பிரியேன், செப்பு முகமன் யாதுளவு, செற்றென்று அடியேன் சிந்தை இதனை தெளிவித்து அச்சம் துயரீட்டு இற்றை பொழுதே அறிஞ்சோது ஈக என்று வள்ளல் பெருமான் பாடுவார்கள். அதுபோல ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமைமிக்க அன்பு சகோதரர்கள் எந்த நாட்டில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நாம் அடிபணிந்து அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அகாமந்திர நிறைவோடு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். ஐயா அவர்கள் என்ன எங்களுக்கு ஆசை கூறுகின்றீர்களோ நீங்கள் சொல்லலாம்.
ஐயா நன்றிங்க. ஐயா எனக்கு இந்த நிகழ்ச்சியில நான் ஒரு சில தடங்கள் ஏற்பட்டனால எல்லாருடைய பேரு என்னால குறிக்க முடியல. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அவர்களுடைய பெயர்களை மீண்டும் ஒரு முறை நீங்க சொன்னீங்கன்னா இது சரியா பதிவு பண்றதுக்கு வசதியா இருக்கும்.
சொல்றாங்க ஐயா, அருட்பெரு வி நடராசன் ஐயா, சங்க கௌரவ தலைவர். அதற்கடுத்து கோ தீனன் ஐயா அவர்கள், சங்கத்தினுடைய துணைத் தலைவர். அதற்கடுத்து குரு பிரசாத் அவர்கள், சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர். அதற்கடுத்து குழந்தை வேலு அவர்கள், நம்முடைய சங்க உறுப்பினர். அதற்கடுத்து துரியன் அவர்கள், சங்க உறுப்பினர். அதற்கடுத்து சத்தி பாமா அவர்கள், நம்முடைய சங்க உறுப்பினர். அதற்கடுத்து என்னோட பேரு விஜய், திரு விஜய் அவர்கள், சங்கத்தினுடைய இளம் குழந்தை. அவர் இப்பொழுது பிகாம் படித்துக் கொண்டிருக்கிறார். இத்தனை அன்பர்களும் நாங்கள் இங்கு கூடி இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா இருந்தது. பல்சுவை நிகழ்ச்சிகள் இதுக்கு முன்னாடியும் நடந்துட்டு இருக்கு, ஆனா அதாவது பல்சுவை நிகழ்ச்சியிலே இன்னும் பல புதிய வகைகளை நீங்க கலந்து எங்களுக்கு கொடுத்து மிக அற்புதமா இருந்தது. சொற்பொழிவாகட்டும், உரையாடல் ஆகட்டும், வினாடி வினா ஆகட்டும், பாடல்களாகட்டும், அல்லது அந்த அருள் அனுபவங்களாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு நிஜமாவே ஒரு பல்சுவை நிகழ்ச்சியா அமைந்தது. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இந்த இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இத்தனை பேரும், நடராசன் ஐயா, தீனன் ஐயா, குரு பிரசாத் ஐயா, குழந்தை வேல், சத்யபாமா, விஜய் சகோதரர் விஜய், படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா, நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட கலந்து இன்னைக்கு இவ்வளவு ஒரு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கு.
துரை சாத்தன் ஐயா அவர்களுக்கு சொல்லும் போது நான் தனியா இருந்து மட்டும்தான் எடுத்து கொடுத்தேன். இந்த நிகழ்ச்சியை அன்பரோடு கலந்து செய்யறது உங்க நிகழ்ச்சி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு.
எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அற்புதமான நிகழ்ச்சியா இன்னைக்கு அமைந்தது.
விரைவாக திட்டமிட்டுக்கங்க. இன்னும் நாங்கள் வந்து இதை வந்து இன்னும் சிறப்பாக நாங்க செய்து கொடுக்க நாங்க சம்மதிக்கிறோம். ஏறக்குறைய 10-12 நிகழ்ச்சிகளை நாங்க அதுக்கடுத்து நாங்க தயார் செய்து உங்களுக்கு வழங்கலாம்னு இருக்கிறோம். இது ரொம்ப வேகமா உடனடியாக செய்தது. ஏன்னா இங்க திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது. அதனால எங்களால வந்து இன்னும் அதை வந்து சிறப்பா செய்ய முடியல. உண்மையிலேயே எங்களுக்கு மனக்குறையா இருந்தாலும் நீங்கள் அதை பெருமையா எடுத்துக்கிட்டு எங்களை பாராட்டத்துல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வந்தனம்.
எந்த ஒரு குறையும் இல்ல. இந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு குறையும் இல்லைங்க. நல்லா நடந்தது. நீங்க ஒவ்வொருவரும் முயற்சி செஞ்சு இவ்வளவு அழகா அற்புதமா பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருடைய எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உறுதுணையா இருந்த படப்பை திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரின் சார்பாகவும் மிக மிக நன்றி ஐயா. கோடான கோடி நன்றிகள் ஐயா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பர்கள் வேற யாருக்கும் யாரும் சொல்ல விரும்பினாங்கன்னா சொல்லட்டும். ஐயா நீங்க வேற யாரும் சொல்றீங்களா? அமெரிக்காவில
ரொம்ப பூச்சப்படுறாரு. இப்ப நம்முடைய ஐயா கொடுக்குறேன். ஐயா வணக்கம். இந்த பணியானது ஐயா இந்த பணியானது இந்த தொடக்கம் மேலும் தொடர்ந்து ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமையை அகில உலகத்துக்கும் அர்ப்பணிப்போம் என்பதை நாம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நடைபெறுகிறேன். அடுத்து ஐயா ஏன் அவர்கள்
நன்றி ஐயா.
ஐயா புதிய வாய்ப்பு தானே எங்களுக்கு. ஏன்னா எங்க தலைவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு நினைவாற்றலோடு எவ்வளவு சிறப்பா நாங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த பேச்சுல எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்ட அந்த பொது நோக்கம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது பொது நோக்கம் இருந்தா எல்லாமே நல்லா அமையும் என்பது வல்லல் பெருமானுடைய வாக்கு. அந்த அளவுக்கு சபையினுடைய முக்கியமான கௌரவ தலைவர் துணை தலைவர் அந்த பிள்ளைய உறுப்பினர்கள் பாடகி அம்மா இப்படி எல்லோருடைய பங்கையும் அதில் சேர்த்திருக்காங்க போது உண்மையிலே அந்த பொது நோக்கம் வளர வேண்டும் என்பது எங்க சபை எங்க தலைவருடைய எண்ணம் அது வளர்லாருடைய எண்ணம் அது இன்னைக்கு நிறைவேறிக்கு என்பதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு 74 எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நான் கலந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனித்தருவரணி அருட்பெருஞ்சோதி
குழந்தை வேண்டும். கண்ணன் பெருமானுடைய கொள்கைகள் அவருடைய கோட்பாடுகள் மனித நேயம் அன்பு நட்பு ஆதரவு கருணை உயிரிழக்கம் போன்ற பல்வேறு குணகுணங்களை கொண்டதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் கருணை இருக்கணும், இரக்கம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், கடவுள் மீது சக்தி இருக்க வேண்டும். இதுபோல நல்ல குணகுணங்களை நம்மோடு வளர்த்து கொண்டு இறைவனுடைய பெருமையை பறைக்காற்ற வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனித்தரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
ஐயா நீங்க எங்களுக்கு இந்த தலைவர் வந்து தமிழை நன்றாக அறிந்திருக்கிறதுனால அவங்களுடைய பாடலுடைய தன்மை வந்து எல்லாரையும் மயக்கிடும். அவர்கிட்ட இருக்கிற அந்த தமிழ் புலமை வந்து வள்ளலாரை பற்றி தெரியாதவர்களுக்கு நீங்க வந்து நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு நான் மிக சரியா சொல்லல. அவருடைய பாடலுக்கு மயங்கிதான் நான் வாரம் வந்து அந்த பாடலை கத்துக்கணும்னு வரேன். ரெண்டாவது வள்ளலார் வழியில செல்றவங்களுக்கு நிறைய பொக்கிஷம் அவர் அவர் இருக்கும் நல்ல வழிகளை நிறைய சொற்பொழிவுகளையும் மக்களுக்கு வள்ளலார் என்ன சொன்னார் வள்ளலாருடைய சுத்த சொன்மார்க்க நெறி என்பது என்னன்றதை பத்தி நிறைய அவரிடம் அவர்கிட்ட நிறைய சொற்பொழிவுகளை நீங்க கேட்டீங்கன்னா நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதை நீங்க பயன்படுத்தி மக்களுக்கு பயன்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். அதை நீங்க இன்னும் மேலும் பயன்படுத்த பேசும் போதோ அவருடைய அந்த பாடல்களுடைய பொழுதுரை அதை ஒரு உண்மையா அந்த வரலாறு உணர்ந்திருக்காரு. அந்த மூணு அவருடைய பாடல் புத்தகங்களை நம்ம படிக்க வேணாம், அதை உணர்ந்தோம். அது அப்படியே அவருக்குமே இருக்கு, மூலமா இருக்கு. அதை வந்து நல்லா அகராதியை நல்லா பயன்படுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்ன்றது என்னுடைய சின்ன விண்ணப்பம்.
நன்றி.
ராஜேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்.
தம்பி துரியன் ரொம்ப பூசப்படுறாரு, ஆனா அவரு செயலே இருக்கிறவர்கள் பேசியவர். நிச்சயமாக அவருடைய தாய்க்கு இரண்டு பிள்ளைகள், இரண்டு பிள்ளைகளும் இந்த சபைக்கே அவர்கள் அர்ப்பணித்து இருக்கிறாங்க. அதில் இவர் வந்து தலைப்பிள்ளை எங்களுக்கு. அதுக்கு அடுத்து அவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் என்னுடன் இருந்து இங்கேயே ஒங்கி உண்டு உறங்கி எங்களா கூட வாழறாங்க. இதுக்கு நான் எவ்வளவு கவனம் செய்திருக்கணும் எனக்கு தெரியல. அதனால அவர் வந்து பேச திட்டப்படுறாரு நினைக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக 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 கோடான கோடி வந்தனத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிகள் தொடர வேண்டும் என்பது என்னுடைய கௌரவ தலைவருடைய ஆசை. நாம் திட்டமிட்டு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை நாங்கள் வருங்காலத்தில் செய்வோம் என்று கூறி அங்கிருக்கின்ற அனைத்து சன்மார்க்க மெய்யந்தர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வந்தனத்தை நீங்கள் வன்முறை சொல்ல வேண்டும். என்னுடைய வந்தனம் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். சாமி சொல்லுவாரு, ஆயிரம் கோடி தண்டன் விழுந்து செல்லுவேன் என்று சொல்லுவார்கள். அது போல அங்கிருக்கின்ற சன்மார்க்க மெய்யந்தர்கள் எல்லாம் நான் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்றைக்கு கிடைக்குமோ என்று ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தையும் வல்லன் பெருமான் தீர்த்து வைப்பார். மலேசியா செல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தை தீர்த்து ஐந்து தடவை செல்ல வைத்து விட்டார். அமெரிக்காவுக்கு நான் வருகின்ற ஒரு காலம் நிச்சயமாக வரும் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது இதை எல்லாம் தரிசித்ததிலே நான் பெருமைப்படுவேன் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கை வாழ்க்கை. அனைத்து சன்மார்க்க மெய்யந்தர்களுடைய வீடுகளும் இல்லங்களும் தழைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். அதனால்தான் சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க இல்லங்கள் தழைக்க அருள் தாதா என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி ஐயா.
நன்றி ஐயா. ஜெயராஜ் ஐயா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புவீங்களா? ஜெயராஜ் ஐயா, ராஜிம்மா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? வேற யாரும் சொல்றீங்களா?
அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, நான் ராஜி பேசுறேன். பிலடெல்பியால இருந்து யூஎஸ்ஏ. அற்புதமா இருந்ததுயா உங்களுடைய சொற்பொழிவு. மிக ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படிங்கறதற்கு தனித்தனியா பிரிச்சு அவ்வளவு அழகான விளக்கங்கள்லாம் சொன்னீங்க, அற்புதமா இருந்தது. மிக்க நன்றி ஐயா. அப்புறம் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அந்த பாட்டுக்கு அற்புதமான விளக்கங்கள் ஐயா. மயிலுக்கும் குயிலுக்கும் உள்ள விளக்கம் இப்பதான் முதல் முறையா அற்புதமான விளக்கம்
கேட்டோம்.
மிக்க நன்றி ஐயா. அறுத்தறிஞ்சோரி
தனித்தி அம்மா அவர்களுக்கு நாங்கள் வந்து விரிவாக நடந்து பாருங்க. இந்த நாடகங்கள்லாம் நாங்க நிறுத்தி ஏறக்குறைய ஏழு எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு. பிள்ளைகள்லாம் வளர்ந்து போயிட்டாங்க. இன்னும் அந்த மாதிரி நாடகங்களை வந்து உருவாக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அவைகள்லாம் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே வந்து அதை வந்து நாங்க ஆடியோ வீடியோ எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். விரைவில் அந்த மாதிரி நீங்க பார்க்கணும் செய்யுங்க. நான் வேற ஐயா ஜெயராஜ் ஐயா
சொன்னீங்க
ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஐயா. ஐயா உங்களுடைய சொற்பொழிவு, உங்களோட சேர்ந்த நமது சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் இந்த மாதிரி தொகுத்து வழங்கியது ரொம்ப நன்றி ஐயா. நமது திருப்பணி முடிஞ்ச பிறகு சன்மார்க்க சங்கத்துக்கு வர்றையா வருகை புரியுது புரியுறையா கூடிய சீக்கிரம் எல்லாம்
நிச்சயமா கூடுவோம் ஐயா. இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து வடலூர் அடுத்த வடலூர் வடகிசைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வடலூர் வடகிசைக்கு பக்கமா இருக்கக்கூடிய அந்த திருச்சி வெளி, அது வடலூர் பெருவெளி, இந்த ரெண்டுக்கும் நெருங்கி சம்பந்தம் இருக்குதா நினைக்கிறேன் ஐயா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நாங்க அந்த படம் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் பாருங்க. ஒரு சிட்டு ஜெராக்ஸ் மாதிரி வடலூர் அங்க கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திருப்பணி நடந்துகிட்டே இருக்குது. அதனாலதான் நான் இதை வந்து பூர்ணமாக என்னால வந்து திட்டமிட்டு செய்ய முடியல. இன்னைக்கு காலை கூட வேற ஒரு நிகழ்ச்சி சின்னம்மையார் இன்னும் தெரியல உங்களுக்கு. வள்ளலார் பிறந்த ஊர் சின்ன காவனம். சின்ன காவனத்துல நம்முடைய சின்னம்மையார் வாழ்ந்த இல்லம் இன்னைக்கு ஒரு ஆண்டு விழா.
அந்த ஆண்டு விழா முடிச்சுட்டு தான் இங்க வந்து இந்த நிகழ்ச்சி செய்யறோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் இல்லாம பத்தி வேற ஒண்ணு.
சந்தோஷம் ஐயா, முக்கியமான நிகழ்வு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. சந்தோஷம் ஐயா,
நன்றி, ரொம்ப நன்றி. மனமார்ந்த நன்றி. எப்படி சொல்றதுன்னே தெரியல
ஐயா. ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க, நிறைவேற பண்ணிடலாம். தாங்களும் தந்த படைப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் குழுவினரும் தங்கள் குடும்பத்தினரும் சுற்றமும் அனைவரும் ஆன்ம லாபம் பெற்று சீரும் சிறப்போடும் மரணா பெருவாழ்வு வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வளல் பெருமான் துணை கொண்டு விண்ணப்பம் வைக்கின்றோம். கோடான கோடி நன்றிகள் ஐயா. தற்போது ராஜி அம்மா அவர்கள் சத்திய சிறப்பு விண்ணப்பம் வாசிப்பார்கள்.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சத்திய சிறு விண்ணப்பம் எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி ஆண்ட அற்புத கடவுளை இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சமாதான முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விளங்காமல் நிறைந்து செய்து தரல் வேண்டும். எல்லாமாகிய தனித்தரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருவரும் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றிங்கம்மா. பாலகிருஷ்ண ஐயா, நீங்க வந்து ஜோதி பாடல உங்க குழுவினரோட சேர்ந்து பாட முடியுமா?
பாடலாமே, பாடலாமா? எல்லாரும் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல பாடுவோம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி ராக ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏ ஜோதி ஜீரி ஜோதி 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 ஆதி நீதி வேதனி ஆடல் நீடு பாதனி வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி வாழியன் ஆண்டவன் வாழி எங்கோன் அருள் வாய்மை என்றும் எங்கோன் அருள் வாய்மை என்றும்
வாழி அம்மான் புகழ் வாழியல் நாதன் மலர்பதங்கள் பாழிமை சுத்த தன்மார்க்க தெரு நெறி மாண்பு கொண்டு பாழிமை சுத்த தன்மார்க்க தெரு நெறி மாண்பு கொண்டு வாழியுவையமும் வானமும் மற்றவும் வாழியவே வையமும் வானமும் மற்றவும் வாழியவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கர்குருநாதா கர்குருநாதா தன்மார்க்க சங்கங்கள் தழைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.
நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆன்மநேய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழியனை தூக்கி வைத்த கரதர் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராஜன் வாழி சிவஞான வழி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. நன்றி திருச்சி சம்பளம். நன்றி அனைவருக்கும் நன்றி
ஐயா அவர்களுக்கு
நன்றி ஐயா நன்றி.
இதே நன்றியினை பெருமகிழோடு பெருமிதத்தோடு சொல்லி மகிழ்கின்றோம் ஐயா. அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வந்தனத்தை மீண்டும் தெரிவித்து உங்களோடு கலந்து மகிழ்ந்து விடைபெறுகின்றோம். வந்தனம் வந்தனம் வந்தனம்
வந்தனம். நன்றி
நன்றி ஐயா நன்றி.